சிக்கலான வேத பகுதிகள் என்ற தலைப்பிலே வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காணப்படுகின்ற சிக்கலாக தோன்றுகின்ற வேத பகுதிகளுக்கு நான் விளக்கம் கொடுத்துக் கொண்டு வருகிறேன். அந்தபடியாக இன்றைக்கு அந்த தலைப்பிலே இன்னும் ஒரு வேத பகுதியை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:16 நாம் பார்க்க போகிறோம். அந்த 16 வசனங்களையும் நான் ஒரு தடவை வாசிக்கிறது நல்லது, ஆகவே அதை வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவராயிருங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடியே நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கின்ற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறார். அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போல இருக்குமே. ஸ்திரீயானவர் முக்காடித்துக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிறைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடித்துக் கொண்டிருக்க கடவுள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையும் ஆயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவோ புருஷனுடைய மகிமையாயிருக்கிறார். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடித்துக் கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவர் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறார். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவர் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்ரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையுமாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். இதுதான் அந்த வேத பகுதி. வாசிக்கிற பொழுதே கொஞ்சம் பிரச்சனைகள் உள்ள வேத பகுதியா நமக்கு தெரிகிறது இல்லையா? முதலாவது பிரச்சனை, நான் வாசித்த பொழுது இருக்கிற வடமொழி வார்த்தைகள். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்காது. நீங்க எப்படித்தான் இத வாசிக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஸ்திரீ என்று சொல்வது பெண், அது வடமொழி வார்த்தை. புருஷன் சொன்னா கணவன் நினைக்க கூடாது. நம்ம தமிழ்ல புருஷன் சொன்ன உடனே ஹஸ்பண்ட் தான் நினைச்சிடும். ஆனா இங்க வந்து புருஷன் என்பது ஆண் என்ற விதத்துல நம்ம பார்க்கணும். அதுதான் வடமொழியில் அதுக்கு அர்த்தம். கணவனுக்கு பயன்படுத்தினா கூட புருஷன் என்பது ஆண் என்பது. அது ரெண்டும் இதுல நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கு மேல இதுல சொல்லி இருக்கிற விஷயம் பல பேருக்கு குழப்பமானதாக இருக்கலாம். பவுல் அப்போஸ்தலன் எதைத்தான் இதில் சொல்லுகிறார்? தலை தலை தலைன்னு பல தடவை ஹெட் என்ற ஆங்கில வார்த்தை தமிழ்ல தலை என்று வருகிறது இல்லையா? பிறகு தலைமயிரை பற்றி பேசுகிறார், நீண்ட தலைமயிர். அதை பற்றியும் சொல்லுகிறார், சிறைக்கப்படுகிறத பற்றி. இதெல்லாம் எதை சொல்லுகிறதுன்னு ரொம்ப காலமா கூட இது தெரியாம சில பேர் இதை வாசிக்காம கூட இருந்திருக்கலாம். இந்த பகுதியை இன்னைக்கு இத பகுதியை பார்ப்போம். இது கவனமாக பார்க்க வேண்டிய பகுதி. ஆகவே எல்லோருமே கூட அவங்க மைக்லாம் ஏற்கனவே ஆஃப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு உங்க வேத புத்தகத்தை திறந்து வச்சிருங்க. இது இன்னைக்கு நிச்சயமா அந்த வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த வசனங்களை எல்லாம் பார்ப்பதற்கு அதை பார்த்து ஆண்டவர் அதன் மூலமாக என்ன சொல்லுகிறார், என்ன விளக்குகிறார் என்பதை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அப்படி பார்ப்பதற்கு முன்பாக சுருக்கமாக கூட மறுபடியும் ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்ற அந்த வேத விளக்க விதிகளை பற்றி ஒரு தடவை சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் இந்த வேத பகுதியை படிக்கிற பொழுதும் அதே வேத விளக்க பகுதிகளை நாம விளக்க விதிகளை நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த வேத விளக்க விதிகளை பற்றி அடிக்கடி நான் சொல்லுவதற்கு காரணம், வேதத்தை விளங்கிக் கொள்வதற்கு வேத விளக்க விதிகளை பயன்படுத்தாமல் ஒருவருமே விளங்கிக்க முடியாது. நம்ம எண்ணத்துல பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு அது நேரம் எப்படி தெரியுதோ அப்படியே பார்த்துக்க அதுக்கு பொருள் எடுத்துக்கிற வழக்கம் இருக்கிறது. அது தவறு. இந்த முக்கியமா இந்த வேத பகுதியில அது ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் விட்டுரும். ஆக வேத விளக்க விதிகள் ரொம்ப அவசியமானது. முதலாவது வேத விளக்க விதி, நான் சொன்னேன், வேதம் வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கின்ற கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே அதுக்கு குறைபாட்டிற்கோ குழப்பத்திற்கோ அதுல இடமே இல்லை. வேதம் தெளிவுள்ளது, தெளிவானது என்பது வேத அறிஞர்கள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு உண்மை. பெர்ஸ்பிக்யூட்டி அல்லது பெர்ஸ்பிக்யூஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஆகவே வேதம் தெளிவுள்ளதாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோடு நம்ம எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கணும், அதை படிக்க ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கை இல்லாமல் வேதத்தை ஏனோ தானான்னு ஒரு சாதாரண புத்தகமா பார்த்து அணுகிறது ஆபத்துல கொண்டு போய்விடும். ஆகவே வேதம் தெளிவுள்ளதாக இருப்பதால், கர்த்தர் தெளிவான வேதத்தை நமக்கு கொடுத்திருப்பதால், அதுல குழப்பத்துக்கோ குறைபாட்டிற்கோ இடமே இல்லாமல் இருப்பதால் அந்த வேதம் அதிகாரம் உள்ளது, நம் மேல் அதிகாரம் செலுத்துகிறதாக அது இருக்கிறது. ஆகவே அந்த வேதத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இரண்டாவது, வேதம் தனக்கு முரணாக ஒருபோதும் பேசாது. அது ரொம்ப அவசியம். ஒரு இடத்துல ஒரு போதனை தெளிவானதாக நம்ம பார்க்கிற பொழுது அந்த தெளிவான போதனைக்கு வேதத்துல பழைய ஏற்பாட்டோ புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பகுதிகள் அதற்கு எதிராக முரணாக ஒரு நாளும் பேசாது. அந்த நம்பிக்கையும் நமக்கு அவசியம். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், குறைபாடு குழப்பங்கள் எல்லாம் நமக்கிட்ட தான் இருக்கு. நம்ம பார்வையில நம்ம இருதயத்துல இருக்கு, வேதத்துல இல்ல. ஆக வேதம் எப்பொழுதும் தனக்கு எதிராக பேசாது என்ற உண்மையை நம்ம மனசுல வச்சிருக்கணும். மூன்றாவது, சிக்கலான வேத பகுதிகளை பொறுத்த அளவுல நான் சொல்லி இருக்கிறேன், 2 பேதுரு 3:16 பேதுரு பவுலை பற்றி சொன்னார். அதை என்ன சொல்லி இருக்கிறாரு, சுருக்கமா சொல்ல போனா பவுல் அநேக காரியங்களை பற்றி எழுதி இருக்கிறாரு. இருந்த பொழுதும் அவர் சொல்லி இருக்கிறதுல சில காரியங்கள் அறிந்து கொள்வதற்கு கடினமா இருக்கிறது. அரிதா இருக்கிறதா, கடினமாக இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம், அதாவது அந்த பகுதிகளை நீங்க படிக்க அவசியம் இல்லைன்னு பேதுரு சொல்லல. ரொம்ப எளிமையாக தெளிவாக அநேக போதனைகளை பவுல் சொல்லி இருக்கிறார். ஆனாலும் கூட நாம் படித்து சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கடினமான பகுதிகளும் பவுலினுடைய போதனையில் இருக்கிறது. அந்த மாதிரி பகுதிகளை சந்திக்கிற பொழுது நம்ம நேரத்தை கொடுத்து கவனத்தோடு அந்த பகுதிகளை படிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகிற பகுதி உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பகுதி, அதுல ரொம்ப கவனமாக நம்ம படிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இப்ப நம்ம இந்த சிக்கலான வேத பகுதியான 1 கொரிந்தியர் 11 நாம பார்க்கிறோம். சிக்கலாக நமக்கு தெரிகிறது, நிச்சயமா ரொம்ப பேருக்கு அது சிக்கலானதா கூட இருக்கலாம். இந்த பகுதியை நம்ம பார்க்கிற பொழுது நம்ம என்ன பார்க்கணும்னு சொன்னா, பாரம்பரியமாக இதுக்கு கொடுக்கப்பட்டு வந்திருக்கும் விளக்கங்களை பார்க்கணும், சரிங்களா? அது முதலாவது, அது நம்ம பார்க்க போகிறோம். சில இதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற விளக்கங்கள், அந்த விளக்கங்களை நம்ம பார்ப்போம். இரண்டாவது, அதனால இது சிக்கலானதா இருக்கு. ஏன்னா இதை பார்த்த உடனே ரொம்ப பேர் ரொம்ப இடத்துல சொல்லி இருக்கிறாங்க, அதாவது பெண்கள் சபையில முக்காடு போடணும், முக்காடு போடணும். ஏன்னா தேவ தூதர்கள்லாம் வர்ற நேரம் அவங்களை டெம்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்னு ஒன்னு ரொம்ப இருக்கு. அதுதான் ரொம்பவும் பொதுவான ஒரு போதனை. அதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம சில நேரம் அதெல்லாம் நம்பி இருந்திருக்கலாம். ஆகவே இது சிக்கலானதா போயிருது. இனி ரெண்டாவது ஒண்ணு, பெண்கள் முக்காடு போடுவது இப்ப இந்தியாவில பாக்குற பொழுது, தமிழ்நாட்டுல அது கலாச்சாரமா இல்லாட்டியும் இந்தியாவில பல பகுதிகளில் வட இந்தியாவிலாம் அது கலாச்சாரமாகவே இருக்கிறது. அவிசுவாசிகள் விசுவாசிகள் எல்லாருமே முக்காடு போட்டுக்கிறாங்க. அப்ப அது பல நாடுகள்ல அது ஒரு கலாச்சாரமா இருக்கு. எல்லா நாட்டிலயும் ஒரு கலாச்சாரமாக இல்லை. நான் நார்த் இந்தியாவுக்கு போயிருந்த பொழுது பல மாநிலங்கள்ல பெண்கள் இப்படி முக்காடு போட்டிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அது வந்து கிறிஸ்தவத்தின் காரணமாக அவங்க முக்காடு போடல, இந்துக்களும் போட்டிருக்கிறாங்க, முஸ்லிம்ஸும் கூட முக்காடு போட்டிருக்கிறாங்க. அது ஒரு கலாச்சாரம். இப்ப கலாச்சாரமா இது சமுதாயத்தில் இருக்குமானால், சபைக்கு வருகிற பொழுது ஓ வேறு இடத்திலேயோ அது சபையையும் பாதிக்க போறதில்லை, மற்ற இடங்களையும் பாதிக்க போறதில்லை, போட்டிருக்கிறவங்களையும் அது பாதிக்க போறதில்லை, போடாதவங்களையும் அது பாதிக்க போறதில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப சர்ச்சுக்கு போற நேரம் பல சபைகள்ல தமிழ்நாட்டில் இது வழக்கம், காலனிகள் எல்லாம் நீங்க வெளியில வச்சிருவீங்க, வெளியில வச்சுட்டு தான் உள்ள போவீங்க. சில இடங்கள்ல அதே ஒரு பக்திக்கு அறிகுறியா போயிருச்சு. அப்படி வேதம் பார்க்கல. பொதுவாகவே அப்படி செய்யறது காரணம் நம்ம எண்ணத்துல வீட்டுக்குள்ள அழுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சுத்தமா இருக்கணுங்கிறதுக்காக வெளியே வச்சுட்டு போயிடும். அது பரவாயில்ல, அதுல எந்த விதமான தப்புமே இல்லை. அதே போல முக்காடு போடுறது ஒரு சபையை பாதிக்காது, ஒரு கலாச்சாரமா இருந்து வருகிற பொழுது அதே நேரத்துல போடாம இருக்கிறதும் சபையோ அப்படி போடாம இருக்கிறவங்களையோ பாதிக்கிறது இல்லை. இப்ப இந்த ஒன்று கொரிந்தியர் 16-11 அதிகாரத்துல நம்ம தரப்பட்டிருக்கின்ற பவுலினுடைய விளக்கத்தை ஆராய்வதற்கு முன்பாக இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில விளக்கங்களை முதல்ல பார்ப்போம். முதலாவது விளக்கம் இதுதான், பாரம்பரியமாக இருந்து வருகிற ஒரு விளக்கம். சபைக்கு வருகிற பொழுது பெண்கள் ஆண்கள் தங்கள் மேல் இருக்கும் அதிகாரத்தை மதித்து அவர்களுக்கு மரியாதை காட்டுவதற்கு அடையாளமாக தங்கள் தலையில் தலைமயிரை முழுவதும் மறைத்துக் கொள்ளும் வகையில் முக்காடு போட வேண்டும் என்று இந்த விளக்கம் சொல்லுகிறது. சரிங்களா, ஆண்களுக்கு மரியாதை கொடுத்து அவர்களை மதிக்கிறதுக்காக பெண்கள் என்ன செய்யணும், தங்களுடைய தலைமயிரை அப்படியே மறைத்து அவர்கள் முக்காடு போட வேண்டும் என்று இந்த விளக்கம் சொல்லுகிறது. வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளை எல்லாம் நம்ம பின்பற்ற வேண்டியது அவசியம் என்பதனாலே பெண்கள் இதை செய்வது அவருடைய கடமை என்று இந்த விளக்கம் சொல்லுகிறது. அதான் முதலாவது. இரண்டாவது விளக்கத்தை பார்த்தா, பவுண்டிய காலத்தில் குருந்தியரின் கலாச்சாரத்தின் படி ஆண்களுக்கு அமைதலாக பெண்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறை இருந்ததால் பவுல் அந்த காலத்து கலாச்சாரத்தின் படி கிறிஸ்தவர்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். நம் காலத்தில் அத்தகைய கலாச்சாரம் இல்லாதபடியால், அதாவது ஆண்களுடைய அதிகாரத்தை மதித்து அதற்கு அடையாளமாக முக்காடு போடுகிற கலாச்சாரம் இல்லாதபடியால் இன்னைக்கு அதை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. அது நான் சொன்ன ஏற்கனவே மேலை தேய நாடுகள்ல முக்காடு போடுற கலாச்சாரம் பெண்கள்கிட்ட இல்லை. ஆனா இந்திய கலாச்சாரத்துல முஸ்லிம்கள் மத்தியில இருக்கிறது. ஆகவே முக்காடு போடுவது இன்று அவசியமாக இல்லாவிட்டாலும் ஆண்களின் அதிகாரத்துக்கு பெண்கள் அமைந்து நடக்க வேண்டும் என்ற தத்துவம் இன்றும் தொடர்கிறது. இது இரண்டாவது விளக்கம். அதாவது கலாச்சாரத்தின் காரணம் படியாக அந்த கலாச்சாரம் சொல்லுவதற்காக பவுல் அந்த கலாச்சாரத்தை பின்பற்று என்று சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு அந்த கலாச்சாரம் இல்லாதபடியால் நம்ம ஆண்களுக்கு மதித்து நடக்கணும் பெண்கள், ஆனா முக்காடு போட தேவையில்லைன்னு இந்த இரண்டாவது விளக்கம் சொல்லுகிறது. நீ மூன்றாவது விளக்கத்தை பார்க்கிற பொழுது 1 Corinthians 11:15 பவுல் நீண்ட தலைமுடியை மட்டுமே மனதில் கொண்டு எழுதியிருப்பதால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் காணப்படும் அதிகார பிரிவை உணர்ந்து அதை அடையாளப்படுத்தும்படி பெண்கள் எப்பொழுதும் நீண்ட மயிரையும் ஆண்கள் தலைமயிரை கட்டையானதாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று பவுல் கட்டளையிடுகிறார் என்று இந்த மூணாவது விளக்கம். அதாவது இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்கள் வந்து பெண்கள் மாதிரி நீண்ட மயிறு வச்சிருக்க கூடாது, நீளமா பெண்கள் எல்லாம் நீளமான மயிரை வைத்திருக்கலாம் என்று கட்டளையிடுகிறார் என்பது இந்த மூன்றாவது. நாலாவது கடைசியான விளக்கம். இந்த விளக்கம் பவுல் வித்தியாசமான சிகை அலங்காரத்தை பற்றி விளக்குகின்றார் என்கிறது. 13 காணப்படும் மூடிக்கொள்ளாமல் அன்கவர்டு பாத்தீங்கன்னா 13 இருக்கு, அன்கவர்டு என்ற வார்த்தை, மூடிக்கொள்ளாமல் என்ற வார்த்தை பிரயோகம் அந்த பழைய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட எல்எக்ஸ்எக்ஸ் சொல்லுவாங்க, சாக்டுவாஜின்னு பேரு. அந்த மொழிபெயர்ப்பில் பல இடங்களில் இதே விதமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி மூடி கொள்ளாமல் என்ற அர்த்தத்துல லேவியர் 13:45, 10:6, 21 அதிகாரம் 10 வசனம், இதெல்லாம் லேவியர் ஆகமம். இனி எண்ணாகமத்துல 6:5, 5:18 இந்த பகுதியில் இப்படி காண மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடங்கள்ல எல்லாமே சிகை அலங்காரம் செய்யாமல் ஏனோ தானோ வந்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற நீண்ட மயிரை பற்றியே இது குறிக்கின்றது என்று இந்த விளக்கம் சொல்லுகிறது. ஆகவே பவுல் பெண்களை பார்த்து ஆண்களுடைய அதிகாரத்தை மதித்து நடக்கிற விதத்துல அதுக்கு அடையாளமாக நீங்கள் உங்கள் தலைமையிலே ஒழுங்குல்லாமல் தொங்கிக் கொண்டிருக்கும்படியாக வைத்திருக்காமல் ஒழுங்காக வாரி பின்னி முடிந்து கொள்ளுங்கள் என்று கட்டளையிடுகிறார் என்கிறது. இப்ப இந்த விளக்கங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியல, ஆனா 1-3 விளக்கங்கள்ல அடிக்கடி கலாச்சாரம் வந்துட்டு போகுது. கலாச்சாரத்தின் காரணமாக இப்படி நடக்கணுங்கிறது அது கொஞ்சம் ஆபத்தானது. வேதத்தை படிக்கிற பொழுது வேதம் ஒரு வரலாற்று கால பகுதியில எழுதப்பட்டது. ஆகவே அந்த பின்னணியை அறிந்து கொள்வதற்காக அந்த நடைமுறைகள் கலாச்சாரம் இதெல்லாம் படிக்க வேண்டியது அவசியம். ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு இல்லாட்டி ஒரு பின்னணி இல்லாம வேதம் கொடுக்கப்படலை. அந்த வேதம் வந்து அத்தகைய ஒரு சமுதாய நடைமுறைகளுக்கு மத்தியில் நிகழ்ந்த காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. இயேசு தன்னுடைய மீட்பின் பலனை உலகத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், உலகத்தில் வாழும் மக்கள் மத்தியில். ஆகவே அந்த கலாச்சாரம் இருக்குங்கிறது உண்மை. ஆனால் அந்த கலாச்சாரத்தை பெருமைப்படுத்தி அந்த கலாச்சார வழக்கம் கொடுக்கிறது தவறானது. அதாவது இது அந்த கலாச்சாரத்துக்கு உரியது, ஆகவே நம்ம கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி வேத போதனைகளை நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதமாக மாற்றுவது வேத புரட்டல். அது ரொம்ப தவறானது. ரொம்ப பாஸ்டர்ஸ் கூட அப்படி இதோ அந்த கலாச்சாரத்துக்கு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது ரொம்ப தவறானது. அந்த காலத்துல ஆண் பெண் என்ற வேறுபாடு இருந்து அந்த வேறுபாடு இன்னைக்கு சமுதாயம் அது தொடராம ஆண் பெண்ணாகலாம் பெண் ஆணாகலாம் ரெண்டாவும் இருக்கலாம்னு போறதுனால நம்முடைய கலாச்சாரம் இன்னைக்கு இருக்குங்கிறதுக்காக வேதத்தை நம்ம மாற்ற முடியாது. வேதம் சொல்றதுதான் எப்பவும் ஆண்டவர் இயேசு வருகிற வரையும் அவருடைய போதனைகள் தான் எல்லாரும் பின்பற்றணும். ஆகவே இந்த கலாச்சார திணித்தம் இல்லாட்டி கலாச்சாரத்துக்கு ஏற்ற விதமாக வேதத்தை கண்டிஷன் பண்ணுவது பிசாசுத்தனமான வேலை. அதை யாருமே செய்யக்கூடாது. ஆனா வேதம் கட்டளையிட்டு சொல்லுகிற விஷயங்களை நம்ம எப்பவுமே பின்பற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் அடுத்தது முக்கியமா இந்த வேத பகுதியை நம்ம இன்னைக்கு ஆராய்கிற பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியம், அந்த வேத பகுதி எப்பொழுதுமே நம்ம வாசிக்கிற பொழுது ஆராய்கிற பொழுது எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது என்பதை நம்ம ஆராய வேண்டியது ரொம்ப அவசியம். இது வரலாறா, வரலாற்று பகுதியா, அல்லது இது ஒரு பாடலா, சங்கீதம் போன்ற ஒரு பாடலா, அல்லது இது ஒரு ஓமையா, அடையாள மொழி வகையை சேர்ந்ததா, அல்லது இது உரைநடையா, இதை முதல்ல நம்ம தீர்மானிக்கணும். அது ரொம்ப அவசியமானது. ஒரு சங்கீதத்துக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது அதற்கு உரிய தன்மைகளின் அடிப்படையில் அதை விளங்கிக் கொள்ளணும். அதே போலதான் வரலாற்றுக்கும் அடையாள மொழிக்கும். ஆகவே இது எத்தகைய இலக்கிய வகையை சேர்ந்தது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், அதை கவனிக்க வேண்டும். அந்த அது இந்த பகுதி உரைநடையாக இருக்கிறது. ஆனா உரைநடையாக இருந்தாலும் இதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது, நான் இப்ப சொல்ல போகிறேன். ஆகவே எந்த இலக்கிய வகையில் இருக்கிறதோ அந்த இலக்கிய வகையின் அடிப்படையில் அதை படிப்பது அவசியம். இந்த பகுதியை குறித்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். உரைநடை, இது உரைநடை தான், ஆனா உரைநடை ரெண்டு விதமாக அமைந்திருக்கலாம். எப்படி? முதலாவது தத்துவ ரீதியாக விளக்கத்தை கொடுப்பது, ஒரு லாஜிக்கல் பிரசன்டேஷன் சொல்லுவாங்க. அதாவது இதுதான் சத்தியம்னு சொல்லி அதுக்கான காரணங்களை 1, 2, 3, 4 என்று சொல்லி படிப்படியாக ஒழுங்காக எடுத்து முன்வைப்பது, அது ஒரு லாஜிக்கல் பிரசன்டேஷன் அந்த உரைநடையில. இன்னொன்று அது இந்த விதத்துல தத்துவ ரீதியாக எடுத்து வைக்காம மிகைப்படுத்தி சொல்லுகின்ற பேச்சு வகை, மிகைப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு பேச்சு வகை. அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ரெட்டோரிக்கல் பிரசன்டேஷன், ரெட்டோரிக்கல் பிரசன்டேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. பவுலினுடைய எழுத்துக்கள்ல அவர் தான் சொல்ல வருகின்ற விஷயத்தை இந்த முறையை பயன்படுத்தி மிகைப்படுத்தல் போன்ற, மிகைப்படுத்தல் சிலேடை கேலி நடை போன்ற அணி வகைகளை பயன்படுத்தி இருப்பதை பவுலினுடைய எழுத்துக்கள்ல பார்க்கலாம். நகைச்சுவை கூட அவருடைய எழுத்துல இருக்குது. அது கொரிந்தியர் நிருபத்தில் பல இடத்துல வந்துட்டு போகுது. இதை கவனத்தில் வைக்காவிட்டால் நாம் இந்த மாதிரியான பேச்சுக்கு, மிகைப்படுத்தி சொல்லப்படுகிற பேச்சுக்கு எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை கொடுத்து விடுகின்ற ஒரு ஆபத்து இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒன்னு சொல்லுகிறேனே, 1 கொரிந்தியர் 14 உங்களுக்கு எல்லாம் தெரிந்த பகுதி, 13-17 அங்கதான் அந்த ரெவலட்டோரி கிப்ட்ஸ் என்று சொல்லுகின்ற வெளிப்படுத்தலோடு சம்பந்தமுடைய வரங்களை குறித்த விளக்கத்தை பவுல் கொடுக்கிறார். 13வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்தப்படி அந்நிய பாசையில் பேசுகிறவன், அதாவது அந்த காலத்துல, இன்னைக்கு அந்நிய பாசை இல்ல, அது ஆரம்பத்திலேயே சொல்லிடுறேன், ஆனா முதல் நூற்றாண்டுல இருந்துச்சு, வேதம் எழுதி முடிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தது. ஆகவே அப்ப சொல்லுகிறார் பவுல், அந்தப்படி அந்நிய பாசையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ண கடவன். என்னத்தினால் எனில், நான் அந்நிய பாசையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? நீ பேசுகிறது இன்னதென்று அவன் அறியானே. நீ நன்றாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறாய், ஆகிலும் மற்றவன் பக்தி விருத்தி அடைய மாட்டானே. இப்ப இதுல மிகைப்படுத்தல் வருகிறது. அவங்களுக்கு கொஞ்சம் கேலியும் செய்யறாரு பவுல் அப்போஸ்தலன். ஆனா இங்க சொல்லுகிறது என்னன்னு நம்ம அதை படிச்சு புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு நான் பிறகு அந்த மிகைப்படுத்தல சொல்லுகிறேன். இப்ப இந்த பவுல் இங்க என்ன சொல்லுகிறாரு, இந்த எழுத்து நடையை நம்ம புரிந்து கொள்ளுகிற பொழுது சுருக்கமாக அதை சொல்ல போனாலும், நீ எதை பேசினாலும் அதனுடைய பொருள் மற்றவங்களுக்கு விளங்கணும். நீ இப்ப அணிய பாசையில பேசுகிறாய், அந்த அணிய பாசையில பேசுகிற பொழுது அது மற்றவங்களுக்கு அதனுடைய விளக்கம் இல்லாவிட்டால், அந்த விளக்கத்தை சொல்லுகிறவர்கள் அங்க இல்லாவிட்டால், அதனால எந்த விதமான ஒரு பிரயோசனமும் இல்ல, அதை நீ நிறுத்திக்கணுங்கிறார் பவுல். ஏன்னா உன்னுடைய பேச்சால மற்றவர்கள் பக்தி விருத்தி அபிவிருத்தி அடைவதற்கு அங்க வழி இல்லாம இருக்கு. அவர்கள் அந்நிய பாசையில நீ பேசுகிற பொழுது அதன் அர்த்தத்தை சொல்லுகிறதா நீ ஆண்டவர்கிட்ட கேளு. அத யாராவது சொல்லக்கூடியதா இருக்கணும். ஏன்னு சொல்லுகிறார், அணிய பாசையில் நீ நான் பேசினேன்னா என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. அதாவது இங்க வந்து ஆவி கருத்துன்னு ரெண்ட சொல்லுகிறார், ரெண்டையும் ரெண்டா நினைக்க கூடாது. நான் என்னுடைய ஸ்பிரிட்ல நான் பண்ணுகிறேன், ஆனா எனக்கு பொருள் தெரியல, அதான் அர்த்தம். ஒரே மனுஷன்லதான் இருக்குது ஆவியும் கருத்தும். ஆகவே இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் படுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். விண்ணப்பம் பண்றத எனக்கும் தெரியற மாதிரி நான் விண்ணப்பம் பண்ணுவேன். அப்புறம் 16 சொல்றார், இல்லாவிட்டால் நீ ஆவியோடு ஸ்தோத்திரம் பண்ணும் போது கல்லாதவன் உன் ஸ்தோத்திரத்துக்கு ஆமேன் என்று எப்படி சொல்லுவான்? இப்ப 15வது வசனத்துல பாருங்க மிகைப்படுத்தல் இருக்கிறது. இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அந்த 2வது ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்பது மிகைப்படுத்தல் லாங்குவேஜ், பேச்சு வகை. ஏன்னா இதுல அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வருகிறது பாடுவது இந்த பகுதியில், அப்படி ஒன்னு இல்ல. அதாவது நான் ஆவியில விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது அதன் அர்த்தத்தை தெரிந்து விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த ஆவியில் பாடுவது, கருத்தோடு பாடுவது என்பது மிகைப்படுத்தப்பட்ட லாங்குவேஜ். அது ஒரு பேச்சு வகையை தவிர அதுக்கு நம்ம பொருள் தேடக்கூடாது. ஆவியில் பாடுவது என்று ஒன்று இல்லை. அணிய பாசையில ஆண்டவர் வெளிப்படுத்தல தான் கொடுத்தாரே தவிர, அந்த பாசையில அது சொல்லுகிற பொழுது அது பொருள் மற்றவனுக்கு தெரியணுங்கிறதான் பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த மிகைப்படுத்த நிறைய கொரிந்து நிருபத்துல பவுலுடைய லாங்குவேஜ்ல அதிகமா வர்றது நம்ம பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல ஒரு உதாரணம் நான் இதை வந்து என் பிரசங்கங்கள்ல சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இந்த சாப்பாடு கீப்பாடு இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்போமா இல்லையா, சொல்லுமா இல்லையா? நீங்க வர்ற பொழுது எதுலயாவது ஏறி வந்துருங்க சபைக்குங்கிறத பஸ்ல சுத்துல வரப்பாருங்கன்னு சொல்றது இல்லையா. அப்ப அந்த ரெண்டாவது பகுதிக்கு அர்த்தமே இல்லை, அது மிகைப்படுத்தல் லாங்குவேஜ். சாப்பாடு கீப்பாடுன்னா அங்க ஒண்ணு கீப்பாடுன்னு ஒன்னு இல்ல. பஸ்ல ஏறி வரலாம், கிஸ்ல எங்க ஏறி வர்றது அப்படி ஒண்ணு இல்ல. அது ஒரு எக்ஸஜரேட்டட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம், நம்ம பாசிலேயே கூட இருக்கு. அது பவுல் அதிகமா யூஸ் பண்ற, அது அதுக்கெல்லாம் பொருள் தேடிக்கிட்டு இருக்க கூடாது. அந்நிய பாசையில பேசுறது இருக்கே தவிர அந்நிய பாசையில பாடுறதுன்னு ஒண்ணு இல்ல பாத்தீங்களா. அத வந்து இந்த பகுதியில நம்ம பாக்குறோம், இங்க அந்த லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இது மிகைப்படுத்தப்பட்ட லாங்குவேஜ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கவனத்தோட அதுக்கு நம்ம பொருள் பார்க்க முடியணும். இப்ப இந்த பகுதியை ஆராய்வோம். இதுல வந்து முதல் ரெண்டு வசனங்கள்ல பவுல் என்ன செய்கிறார், அறிமுகப்படுத்துகிறார். இதான் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கிற, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை இமிட்டேட் பண்ணுங்க, என்னை பின்பற்றுங்கள் சகோதரரே. அதாவது இது கிறிஸ்தவர்களுக்கு எழுதியதுனால சகோதரரேன்னு கூப்பிடுகிறார். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி, நான் உங்களுக்கு கொடுத்தது போல போதித்தது போல நீங்கள் கட்டளைகளை கை கொண்டு வருகிற நிமித்தம் உங்களை புகழுகிறேன். சொன்னபடி நான் போதித்தன்படி ஒரு அப்போஸ்தலன் ஆண்டவட்டிருந்து பெற்றுக்கொண்ட கட்டளைகளை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசித்து அதை பின்பற்றி வருவதற்காக உங்களை புகழுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்து விட்டு மூன்றாவது வசனத்துக்கு வருகிறார். இந்த மூன்றாவது வசனத்துல தான் இந்த பகுதிக்கான கருப்பொருள், த ஹெடிங் சொல்லலாம், தலைப்பு அதுலதான் இருக்கிறது. என்ன இந்த மூன்றாவது வசனம் பாருங்க, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப அதை நம்ம வடமொழியில இருக்கிறதா தமிழுக்கு மாற்றுவோம். ஒவ்வொரு ஆணுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார். He is the head. ஹெட்னு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆணுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், பெண்ணுக்கு ஆண் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்ப இதையே ஆங்கிலத்துல பார்த்தா, பட் ஐ வாண்ட் யூ டு நோ தட் த ஹெட் ஆஃப் எவ்ரி மேன் இஸ் கிறிஸ்ட். ஒவ்வொரு மேன், மனிதன், ஆண், அவனுக்கு கிறிஸ்து தலையாய் இருக்கிறார். த ஹெட் ஆஃப் வுமன் இஸ் மேன். பெண்ணுக்கு தலையாய் யார் இருப்பது? மேன், ஆண் இருக்கிறார். The head of Christ is God. கிறிஸ்துவுக்கு தலையாக இருப்பது ஆண்டவர் இருக்கிறார். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, சரிங்களா? இப்ப இந்த மூணாவது வசனத்துல கருப்பொருள் என்ன? தலை என்பது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆணுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆண் தலையாயிருக்கிறான். ஆகவே தலை தலைன்னு மூணு தடவை வந்திருக்கிறது. ஆகவே இங்கு சொல்லப்படுகின்ற கருப்பொருள் இந்த பகுதியில போதனை வந்து எதை பற்றியது? தலைமைத்துவத்தை பற்றியது, சரிங்களா? தலைமைத்துவத்தம், ஹெட்ஷிப் ஆங்கிலத்துல சொல்லுவோம். அந்த ஹெட்ஷிப் அல்லது தலைமைத்துவத்தை பற்றி இங்கு சொல்லப்படுகின்றது. அது என்ன முக்கியமாக? கிறிஸ்துவுக்கு ஆண்டவர் கர்த்தர் தலையாயிருப்பது போல பெண்ணுக்கு ஆண் தலைவனாக இருக்கிறான். பெண்ணுக்கு மேல் ஆணுக்கு அதிகாரம் இருக்கிறது, பெண்ணின் மேல் ஆணுக்கு அதிகாரம் இருக்கிறது என்பது நம்ம பார்க்கணும். இப்ப இந்த தலைன்னு வார்த்தை மூணாவது வசனத்துல மூணு தடவை வந்திருக்கிறது. தலை தலை தலைன்னு பார்க்கிறோம். அப்ப யார் யாருக்கு தலையாக இருக்கிறார்னா அதிகாரமாக இருக்கிறார். இப்ப இந்த அதிகாரம் என்ற வார்த்தை, அந்த தலை என்பது அதிகாரம்ங்கிறதுக்கு தான் அர்த்தம்ங்கிறத பின்னால நம்ம பார்க்கிறோம். பின்னால போகிற பொழுது பவுல் அதை மறுபடியுமாக யூஸ் பண்றாரு. ஆகவே தலைமைத்துவம், பெண்ணுக்கு ஆண் பெண்மேல் அதிகாரம் செலுத்துகின்ற அதிகாரத்தை ஆண் கொண்டிருக்கிறான். எப்படி கிறிஸ்துவுக்கு அதிகாரமாக கர்த்தர் இருப்பது போல பெண்ணுக்கு ஆண் தலையாக அதிகாரம் செலுத்துகிறவனாக சமுதாயத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் இந்த போதனை சொல்லுகிறது. மூணாவது வசனத்துல இந்த மூணாவது லட்சணத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தான் பவுல் அப்போஸ்தலன் தொடர்ந்து விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார்? மூன்று காரியங்களை பயன்படுத்தி அவர் ஆதாரங்களை கொண்டு மேலும் விளக்குகிறார். முதல்ல சுருக்கமா சொல்லிடுறேன், ஏழாவது வசனத்திலிருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரையும் பெண்ணுக்கு ஆண் தலையாக அதிகாரமாக நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை படைப்பை உதாரணம் எடுத்து ஏழிலிருந்து பன்னெண்டு உள்ள வசனங்கள்ல விளக்குகிறார். அதாவது கிரியேஷன்லயே இப்படித்தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒண்ணு நான் புதுசா கொடுக்கிற போதனை அல்ல. ரெண்டாவது அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு எடுத்து ஆதாரத்தை முன்வைக்கிறார். என்ன ஆதாரம்? இயற்கை, the nature. Nature itself teaches it. படைப்பு மட்டுமல்ல இயற்கையே அதைத்தான் சொல்லுகிறதுங்கிறது பதிமூணுல இருந்து பதினைந்து வரையுள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இங்க இயற்கை என்பது இந்த வேத பகுதியில சுபாவம் என்ற வார்த்தை. சுபாவம் என்பது வடைமொழி வார்த்தை. சுபாவம்னா அதுக்கு வேற அர்த்தம் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அது அவனுடைய சுபாவம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனா அது இயற்கை என்பதுதான் இங்க தமிழ், சரியான தமிழ் வார்த்தை. இயற்கையும் இதையே போதிக்கிறது, அதாவது நேச்சர். இனி கடைசி பதினாறாவது வசனம் சில பவுல் சொல்றாரு, இது படைப்புல மட்டும் இது நிர்ணயிக்கப்படல, இயற்கையும் இதை பத்தி தான் சொல்லுதுங்கிறது மட்டுமல்ல, அப்ப இருக்கின்ற சபைகளினுடைய வழிமுறை நடைமுறையும் இப்படியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி இந்த மூன்று ஆதாரங்களையும் முன்வைத்து பெண்ணுக்கு ஆண் தலையாக அவனுக்குத்தான் அந்த ஹெட்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பவுல் இங்க விளக்குகிறார். ஆகவே ஆண்களின் தலைமைத்துவம் தான் இந்த பதினாறு வசனங்கள்ல போதிக்கப்பட்டிருக்கின்ற சத்தியம், உண்மை. இந்த தலைமுடி நீண்ட மயிர் சிறைக்கப்படுறது, அது இது கவர் பண்றது, அன்கவர் பண்றது, தமிழ்ல முக்காடு போடுறது, முக்காடு போடாம இருக்கிறதுங்கெல்லாம் இந்த காரியங்களை சொல்றதுக்கு வந்து போகின்றதே தவிர அது இல்ல பெருசு. சரிங்களா? கோழி முட்டை சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆமா, எல்லா ஊர்லயும் இருக்கு இல்லையா. அப்ப எடுத்து என்ன செய்வோம், நல்லா கொதிக்கிற தண்ணியில மூணு நிமிஷம் போட்டுட்டு எடுத்தா என்ன செய்வோம், மேல இருக்கிறதெல்லாம் உரிச்சிட்டு அதை வாயில போட்டுட்டே இருக்கிறோம் இல்ல, அதெல்லாம் எடுத்து எரிஞ்சிட்டு அது உள்ளுக்கு இருக்கிறதான் சாப்பிடுவோம். அப்படித்தான் முட்டை சாப்பிடும். யாரும் வாழ்க்கையிலேயே முட்டையே பார்க்காம இருக்கிறவன் வித்தியாசமா மேல இருக்கிற ஓட்டெல்லாம் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுருவோம். நம்ம ஓட்ட சாப்பிடுறது இல்ல, உள்ளுக்கு இருக்கிறதான் சாப்பிடணும். அதே போல இங்க நமக்கு ஒரு கோழி முட்டை முன்னுக்கு இருக்குது. ஆகவே அதெல்லாம் டேபிள்லாம் எடுத்து எடுத்து வச்சுட்டு என்ன இருக்குதோ எது சாப்பிடணுமோ அதைத்தான் சாப்பிடணும். அதை புரிஞ்சுக்கணும். இப்ப ரொம்ப பேர் முக்காட்டிலேயே நின்றுவாங்க. சரிங்களா? முட்டை ஓட்டிலேயே, முட்டை ஓட்டிலேயே நிக்கிற மாதிரி ரொம்ப பேர் முக்காட்டிலேயே நின்றுறது. ஆனா கோழி முட்டைய விட்டுறது. ஆகவே இப்ப நம்ம இதை கவனமா நம்ம இதை படிப்போம். அப்ப எப்படி படைப்பை உதாரணமாக கொண்டு வந்து அதை ஒரு ஆதாரமாக வைத்து தான் சொல்ல வந்ததை பவுல் நிரூபிக்கிறான்னு பார்ப்போம். முதல்ல மூணாவது வசனத்தை தலை என்பது மூன்று தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். இந்த ஃபெமினிஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, ஃபெமினிஸ்ட் சொன்னா தமிழ்ல பெண்ணியவாதிகள், பெண் அதிகாரத்தை பத்தி ரொம்ப வலியுறுத்துறவங்க. அது பெண்ணியம் அல்லது பெண்ணியவாதிகள்னு சொல்லி அந்த ஃபெமினிசத்தை சொல்லுவது. அதாவது ஆண்களுக்கு சமமான அதிகாரம் வேணும், எப்போ அவங்க பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது, பெண்களுக்கு சமத்துவம் வேணும்னா அந்த ஃபெமினிசம் ரொம்ப அதிகரிச்சு போயிருச்சு உலக சமுதாயங்கள்ல. அதே நேரத்தில் கிறிஸ்டியன் ஃபெமினிஸ்ட்னு கூட இருக்கிறாங்க. அது ஒரு கான்ட்ரடிக்ஷன், அப்படி வேதத்துல இல்ல. ஆனா அவங்களும் அப்படி சொல்றது வழக்கமா போச்சு. இப்ப ரொம்ப சபைகள்ல போதகர்கள் மட்டும் இருக்காம போதகர்களா பெண்களும் இருக்கிறது இல்லையா, நம்ம நாட்டில எல்லாம் இருக்குது. நம்ம சபைகள்ல அப்படி இல்லை. ஏன்னா அவன் மட்டுமே பேசிக்கிட்டு இருந்து நான் மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதா, எனக்கு ஒண்ணும் முடியாதான்ட்டு அவங்க மல்லு கட்டிக்கிட்டு இப்ப எல்லா சர்ச்லயும் பெண்களும் போதகர்களா இருக்கிற வாக்கம் வந்துருச்சு. இந்த இது வந்து ஃபெமினிசத்தின் காரணமாக வந்தது. அதான் ரொம்ப தப்பு, வேதத்துல அப்படி இல்லை. இப்ப இந்த பெண்ணியவாதிகள் இப்ப இந்த பதிகாரம் அவங்களுக்கு பிடிக்காது, அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அப்ப இந்த தலைன்னு சொல்றது தலைமத்துவத்தை சொல்லல, ஆரம்பம்னு தான் அதுக்கு அர்த்தம், பிகினிங், ஒரு சோர்ஸ்ன்னு தான் அதுக்கு அர்த்தம்னு அவங்க விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக வெயின் குரூடம் என்று ஒரு மனுஷர் இருக்கிறாரு, ஒரு இறையியல் வல்லுநர். அவர் இதை பத்தி இந்த வார்த்தையை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாரு. இந்த வார்த்தை தலை என்பது ஹெட்ஷிப் அல்லது ஹெட் என்ற வார்த்தை 2336 தடவைகள் வேதத்துல வந்திருக்கிறதா, அதை எல்லாம் ஆய்வு செய்து இந்த ஆரம்பம் அல்லது ஒரு சோர்ஸ் என்ற அடிப்படையில அந்த வார்த்தை ஒரு தடையாவது பயன்படுத்தப்படவில்லை என்பதை நிரூபித்திருக்கிறார். பாத்தீங்களா? அப்ப அது மனுஷன் பார்த்து கொடுக்கிற அர்த்தமே தவிர வேதத்துல அந்த ஆரம்பம்னு அர்த்தம் இல்ல. ஆனா அந்த அத்தனை பகுதியிலும் 49 தடவை இது ஆணினுடைய தலைமைத்துவம் அல்லது அதிகாரத்தை குறித்து தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக குரூடம் சொல்லுகிறார். அப்ப இதுக்கு வந்து இன்னொருவர் மேல் இருக்கும் அதிகாரம் என்ற அர்த்தத்தில் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது பெண்ணுக்கு மேல் இருக்கும் அதிகாரம் என்ற அர்த்தத்தில் தான் இந்த ஹெட்ஷிப் ஹெட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இந்த 3 வசனம் விளக்குகின்ற இந்த தலைமைத்துவம் 10 வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். 10 வசனத்தை பாருங்க. ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஸ்திரீயானவள் தூதர்களின் நிமித்தம் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். ஆனா ஆங்கில வேதத்தை பார்க்கிற பொழுது இந்த 10 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஃபார் திஸ் ரீசன், இந்த காரணத்தினாலே, the woman ought to have a symbol of authority. இந்த காரணத்தினாலே ஒரு பெண் தன்னுடைய ஒரு அடையாளத்திற்கு, அதிகாரத்திற்கு அடையாளமாக தன்னுடைய தலையை மூடிக்கொள்ள வேண்டும். ஆனா இங்கிலீஷ்ல she must have a symbol of authority. அந்த symbol என்ற வார்த்தை, அடையாளம் என்ற வார்த்தை மூலமொழியில பயன்படுத்தப்படவில்லை. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல அது ஐட்டாலிக்ஸ்ல இருக்கும், அந்த சாஞ்சி இருக்கும் இல்லையா, அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா ஒரிஜினல் மூலமொழியில அது இல்லை. நமக்கு உதவி பண்றதுக்காக எதை இந்த வசனம் பேசுகிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி இதை வாசிக்கணும், அதை சொல்லிடு. ஃபார் திஸ் ரீசன் அ வுமன் ஓட் டு ஹேவ், மஸ்ட் ஹேவ் authority on her head. அவ தன்னுடைய தலையில அதிகாரத்தை வச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது. இப்ப தலையில அதிகாரத்தை வச்சிருக்கணும்னு அது புரியாதேங்கிறதுக்காக அந்த அதிகாரத்தை காட்டுகின்ற ஒரு அடையாளத்தை வச்சிருக்கணுங்கிறத போட்டிருக்கிறாங்க. ஆகவே தமிழ் வசனத்துல கொஞ்சம் அது சரியா வரல. ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் இருக்குது. ஆங்கிலத்துல முக்காடுங்கிறது கவரிங், she must have a covering. நம்ம முக்காடுன உடனே அந்த கவரிங் யோசிச்சு பாக்குறது இல்ல, நம்ம சேலத்துக்கு அப்படியே போட்டுக்கிறோம் இல்லையா, அப்படி பாக்குறோம். ஆனா இங்க அத சரியான விதத்துல தமிழ்ல மொழிபெயர்த்தால் ஸ்திரீயானவள் தன் தலையின் மேல் அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இங்க தலைங்கிறது அதிகாரம் வார்த்தை பயன்பட, 3 தலைன்னு இருக்கிறது. இங்க 10 வசனத்துல அதிகாரம் என்ற வார்த்தையா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, தலை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படாமல். She must have authority over her head. 3 வசனம் சொல்லுகிறது அந்த அத்தாரிட்டி யாரு, ஆண். ஆண் தான் அந்த அத்தாரிட்டிங்கிறத அது சொல்லுகிறது. அது உங்களுக்கு விளங்குகிறதா, விளங்கும் நினைக்கிறேன். ஆகவே இந்த ஏன் இதை சொல்றேன்னா, இந்த பகுதி பூரா தலைமைத்துவத்தை குறித்து, ஆணினுடைய தலைமைத்துவத்தை குறித்து சொல்லுகிறது. ஆகவே ஒரு பெண் தனக்கு மேல் ஒரு தலைமைத்துவம் வச்சிருக்கணும், ஆணினுடைய தலைமைத்துவத்தை அவ அங்கீகரிக்கணுங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இப்ப இந்த வார்த்தை வேதத்துல 15 தடவைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் இது அதிகாரத்தை குறித்து தான் பயன்படுத்தப்படுகிறது, அந்த 15 தடவையும் கூட. ஆகவே இந்த பெண்ணியவாதிகள் ஃபெமினிஸ்டுடைய ஆர்கியூமெண்ட், அதாவது இந்த தலை என்ற வார்த்தை வந்து ஆரம்பத்தை குறிக்கிறது, சோர்ஸை குறிக்கிறது என்பது இங்க அடிபட்டு போகிறது. அது தவறான ஒரு காரியம். ஒரு 2 வசனங்களை உதாரணத்துக்கு காட்டுகிறேன். சங்கீதம் 18 அதிகாரம் 43 வசனம், ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். இதே வார்த்தை அதிகாரம் அதிகாரியா மாற்றுகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். எபேசியர் 1 அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 22 வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தர்லி இருக்கிறார். தலைன்னு சொன்னா அதிகாரியாக செய்திருக்கிறார். அதே எபேசியர் நிருபத்தில் 5 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு அதிகாரியா இருப்பது போல புருஷனும் மனைவிக்கு அதிகாரியா இருக்கிறான். இங்க புருஷன்ங்கிறது கணவன் சரிங்களா, அதுக்கு ஆண் அர்த்தமும் இருக்குது. நம்ம 1 கொரிந்தியர் 11:11 புருஷனை கணவன் என்ற அர்த்தத்துல இங்க எபேசியர்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. மனைவிக்கு தலையாக இருக்கிறது கணவன். அந்த தலை என்பது என்னது? அதிகாரம், ஆரம்பம்ல அதிகாரம் என்பதை குறிக்கிறது. அவரே சரீரத்துக்கும் இரட்சகராக இருக்கிறார். இப்ப இது தலைமைத்துவத்தை குறித்து தான் இந்த பகுதி பேசுகிறது. அதுவும் ஆணினுடைய தலைமைத்துவத்தை அதிகாரம் செய்கின்ற ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை இது பேசுகிறது. தலை என்ற வார்த்தைக்கு அதிகாரம் என்பது அர்த்தம் என்பதை இவ்வளவு நேரமும் பார்த்திருக்கிறோம். இதுக்கு தான் அந்த எக்ஸிஜிசிஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த முறையை கையாண்டு நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். ஆனா இப்ப நம்ம 7 வசனத்திலிருந்து பவுல் கொடுக்கிற இந்த நீண்ட விளக்கத்தை நம்ம பார்க்கணும். அந்த நீண்ட விளக்கத்தை நான் ஏற்கனவே சொன்னேன். இப்ப 3 வசனத்துல சொன்னதை எப்படி நிரூபிக்கிறார்? படைப்பை உதாரணமாக காட்டி, இயற்கையை உதாரணமாக காட்டி, சபை வழக்கத்தை உதாரணமாக காட்டி அவர் விளக்குகிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே 7 வசனத்துக்கு போகும். 7 வசனத்துக்கு போகிற பொழுது, புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியா, அதாவது ஆணானவன் கடவுளுடைய இமேஜால படைக்கப்பட்டிருக்கிறான். அதனாலே தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. அவன் வந்து தன்னுடைய தலைக்கு ஒரு கவரிங் வச்சிருக்கிறது அவனுக்கு இல்ல. ஏன்? அவன் தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருப்பதனாலே அவனுக்கு ஒரு கவரிங் தேவையானது அல்ல. இங்கிலீஷ்ல பாக்குற பொழுது அந்த 7 வசனம் சொல்லுகிறது, For a man indeed ought not to have cover his head. அவன் தன்னுடைய தலையை மறைத்துக் கொள்ள, மூடிக்கொள்ள, அல்லது இன்னொரு விதத்துல சொன்னா அவன் தன் தலைக்கு மேல் ஒரு அதிகாரத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? He is the image and the glory of God. But woman is the glory of man. Glory of man. அப்ப 7 வசனம் சொல்லுகிறது, ஸ்திரீ புருஷனுடைய மகிமையா இருக்கிறார். ஸ்திரீ புருஷனுடைய மகிமையா இருக்கிறார். அப்ப அவனுக்கு அதிகாரம் இன்னொன்னு தேவையில்லை. கர்த்தர் இருக்கிறார், அதுக்கு மேல அவன் உனக்கு அதிகாரம் இல்லை. அவனே தான் அதிகாரத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறான். இப்ப 8 வசனம் சொல்லுகிறது, புருஷன் ஸ்திரீயில் என்று தோன்றினவன் அல்ல. பாருங்க எப்படி அவர் ஆர்கியூமெண்ட் எப்படி போகுதுன்னு பாருங்க. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினான். என்ன அப்படி சொல்றீங்க? எல்லா பெண்கள் இருந்து தானே எல்லாம் பிறக்கிறாங்கன்னு யோசிப்பீங்க. ஆனா இங்க எங்க கொண்டு போறாரு? ஆதியாகமத்துக்கு கொண்டு போறாரு. படைப்பு, கிரியேஷன், கிரியேஷனுக்கு கொண்டு போறாரு. அங்க போன பொழுது என்ன பாக்குறோம்? முதலாவது படைக்கப்பட்டவர் ஏவாள் இல்ல, ஆதாம். ஆதாமை படைத்த ஆண்டவர் ஆதாம் தனிமையில் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதாமை உறங்க பண்ணி அவனுடைய சரீரத்தின் விலாப்பகுதியில் இருந்த ஒரு எலும்பை எடுத்து அதிலிருந்து ஆதாமனுக்கு இணையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை உருவாக்கினார்னு ஆதியாகமத்தில் ஆரம்ப அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அதுதான் இங்க 8வது வசனம் நினைவுபடுத்துகிறது. இந்த லாங்குவேஜ் பாத்தீங்களா, அத இங்கிலீஷ்ல பாக்குற பொழுது For man is not from woman, but woman from man. மனிதனிலிருந்து அவனுடைய விழா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்டவள். அப்ப இதை எது சொல்லுகிறார், படைப்பை கொண்டு வந்து படைப்பிலேயே நிர்ணயிக்கப்பட்டிருக்குப்பா. இந்த ஆணுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தலைமைத்துவம் என்பது படைப்பிலேயே நம்ம பார்க்கிறோம். 9வது வசனம், புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். இப்ப இதெல்லாம் சொன்னா இன்னைக்கு இருக்கிற பெண்ணியவாதிகள் நமக்கு தலையில கழுத்துல தலை இருக்க விட மாட்டாங்க. ஆனா வேதத்துல இருக்கிறத சொல்லித்தானே ஆகணும். இப்ப உங்க மத்தியிலும் யாராவது இந்த மாதிரி ஃபெமினிஸ்டா இருக்காம பாத்துக்கங்க. அது ஃபெமினிசம் என்பது ஆன்டி காட் பாத்தீங்களா, அது கருத்துக்கு எதிரானது. ஆன்டி காட் ஸ்பிரிட் வந்து நமக்கு இருக்க கூடாது. சரி, ஒரு முறை ஒருத்தர் சொன்னாரு, என்ன நீங்க வந்து வேதம் சொல்லுது இப்படி ஒரு பெரிய மீன் வந்து யோனாவை முழுங்கிச்சாமே இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியுமா? இப்போ சொன்ன மீன் அவனை முழுங்கினா அவனே அவ்வளவு பெரிய மீனை முழுங்கினான்னு சொன்னாலும் நான் ஏத்துக்குவேன். என்ன அர்த்தம், வேதம் சொன்னா ஏத்துக்கணும், நம்ம கருத்துக்கு ஒத்துவர்தான் நம்ம பார்க்க கூடாது. வேதம் சொல்றதுதான் கர்த்தருடைய வார்த்தை, அது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் நம்முடைய கடமையை தவிர அதை நம்ம கலாச்சாரத்துக்கு ஏத்தபடி மாத்துறதோ சமுதாயத்துக்கு ஏத்தபடி மாத்துறதோ நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நாம விருப்பத்துக்கு ஏத்தபடி மாத்துறதோ வேத போர்ட்டல்ல தான் போய் முடியும். அப்படி போறவங்களுக்கு சமுதாயத்தாலையும் நடைமுறைகளாலையும் அவங்க சிந்தனையும் இருதையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறதே தவிர கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அவங்க கொடுக்கறாங்க இல்லைன்னு அர்த்தம். ஆகவே வேதத்தை நம்ம படிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சத்தியமானது, அது என்றைக்கும் இருக்க வேண்டியது இருக்க போகிறது. புரியுதுங்களா? ஆகவே புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன். இதையும் நம்ம அந்த ஆதியாகம பகுதியில பார்க்கணும். முதல்ல ஆண்டவர் ஆதாம படைச்சார், ஆண்ட ஆதாம் தனியா இருப்பது சரியில்லை என்று சொல்லி அவனை உறங்க பண்ணி அவனுடைய விடா எலும்பை எடுத்து பெண்ணை படைத்து அவனுக்கு கொடுத்தார்னு பாக்குறோம். அதுதான் இது சொல்லுது. இது ஒண்ணு நம்ம பெண்களை ஒரு கீழ்மைப்படுத்தி நம்ம பேசுறதா நினைச்சுக்க கூடாது. இங்க நடந்தத பவுல் இன்னொரு விதத்தை சொல்லுகிறார், ஆணுக்காக பெண் படைக்கப்பட்டிருக்கிறார். அது உண்மை, அது வரலாற்று உண்மை. நீ 10வது வசனத்துல பார்த்தா, ஆகையால் இந்த தூதர்களை கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம் சரிங்களா, விஷயத்துக்கு வருவோம். ஏற்கனவே சொன்னே கோழி முட்டையில அத நல்லா வேக வச்ச பிறகு அந்த ஓட்டையே குடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப இந்த தூதர்கள் இங்க ஓடு மாதிரி அந்த ஓட்டை ஒரு பக்கம் வச்சுட்டு முட்டைக்கு போவோம், அதுதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆகவே அந்த தூதர்கள் ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்ப என்ன சொல்லுகிறது, ஆகையால் ஸ்திரீயானவள் பாத்தீங்களா, ஆகையால் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும். அப்படின்னா சேலையை தூக்கி போட்டுக்கணும்னு அர்த்தம் இல்ல. ஷீ ஷுட் ஹேவ் அன் அத்தாரிட்டி ஓவர் ஹர், தன் தலையின் மேல் அவளுக்கு ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் சரிங்களா, ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். தலை தலைங்கிறதா அதிகாரம் அதிகாரம்னு வாக்கிங்கன்னா முடிஞ்சு பிரச்சனையே இல்லை. இங்க ஹெட் ஹெட்ஷிப் இருக்கிறதெல்லாம் நீங்க எப்படி பாக்கணும், அதிகாரம் அத்தாரிட்டின்னு பாருங்க. அப்படி பாக்குற பொழுது ஆகையால் ஸ்திரீயானவள் தன் தலையின் மேல் அதிகாரத்தை கொள்ள வேண்டும். முக்காடிங்கிறது கவரிங், ஷி மஸ்ட் ஹேவ் அ கவரிங். தனக்கு கவரிங்கா இருக்கிறது யாரு, ஆண் தான், தன்னுடைய கணவன் தான், அதான் அதிகாரம், அதுதான் இங்க சொல்லுகிறது. சரி, அப்ப 11வது வசனம், ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தருக்கு கீழே கிறிஸ்து இருக்கிறாரு, கிறிஸ்துவுக்கு கீழே ஆண் வந்துடுறான், ஆணுக்கு கீழே பெண் வந்துடுறான். இப்ப இந்த ஓர்டர் தான் அங்க சொல்றாரு. அவ புருஷன் இல்லாம ஸ்திரீ இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு தேவை. ஆனா இங்க நான் சொல்ல வர்றது, அவர் சொல்றார் படைப்புல ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நியதியை உங்களுக்கு விளக்குகிறேன். 12வது வசனத்துல சொல்ற ஸ்திரீயானவர் புருஷனில் இருந்து தோன்றுகிறது போல புருஷன் ஸ்திரீனால் தோன்றுகிறான். பின்னுக்காதானே வளமை. ஆரம்பத்துல ஆண் தேவையா இருந்தது, ஆணுக்காக பெண் உருவாக்கப்பட்டால், பிறகு அவர்கள் மனமுடித்து என்ன நடந்தது, பிள்ளைகள் பிறந்தார்கள். அது சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப 7-12 வரையும் என்ன சொல்லப்படுகிறது, படைப்பிலே ஆண் முதலாவது படைக்கப்பட்டு பெண் அதற்கு பிறகு படைக்கப்பட்டு ஆணுக்கு கொடுக்கப்பட்டார். இதுதான் அங்க சொல்லப்படுது. இதுதான் படைப்பில் ஏற்படுத்தப்பட்ட நியதி. ஆகவே ஆணுக்கு ஆண்டவர் தலைமைத்துவத்தை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே படைப்பே இதை சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார், இப்ப நான் 3வது வசனத்துல சொன்னது அது என்னுடைய போதனை இல்லப்பா, அந்த போதனை ஆதியாகமத்திலிருந்தே வருகிறது, உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்தே வருகிறது. அங்க ஆண்டவரை இப்படியான ஒரு நியதியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை இங்க வலியுறுத்துகிறார், அதை நிரூபிக்கிறார். இப்ப நம்ம தூதர்களை விட்டுறக்கூடாது இல்லையா, நான் விட்டா நீங்க விட மாட்டீங்களே. அப்ப இங்க ஏன் தூதர்கள், இப்ப இங்கிலீஷ் வேதத்துல பார்க்க போனா என்ன சொல்லி இருக்கிற 10வது வசனம், for this reason, இந்த காரணத்தினால் woman ought to have a symbol of authority, or woman ought to have authority on her head, comma, because of angels. இப்ப ஏஞ்சல்ஸ் இங்க கொண்டாந்ததுக்கு காரணம், நம்ம ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க அதனாலன்னு வாசிக்க கூடாது. ஏஞ்சல்ஸ் வாரதுக்கு காரணம் படைப்பை பற்றி பேசுகிறதுனாலே. இங்க முக்கியமா அவர் சொல்லுகிறது ஆண் தலைமைத்துவம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு படைப்பிலேயே இருக்கிறது. அப்படி சொன்ன உடனே பெண்கள் வந்து தமக்கு மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை கவனத்துல கொண்டு நடக்கணுங்கிறது தான் 3வது வசனம் சொல்லுகிறது. இப்ப இங்க ஏன் தேவர்கள் வருவதற்கு காரணம் என்ன, தூதர்கள், தூதர்களுக்கும் படைப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. மனசை ஏற்படுத்துவதற்கு முன்பே தூதர்கள் ஏற்படுத்தப்பட்டு தூதர்கள் ஆண்டவருடைய உதவிக்காரர்களா, அவருடைய சேவகர்களாக இருந்து ஆண்டவருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறவர்கள். ஆகவே படைப்புல அவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த படைப்பு ஆண்டவர் பாதுகாக்கிறார், தன்னுடைய ஏஞ்சல்ஸை கொண்டு பாதுகாக்கிறார். இந்த படைப்பை பராமரிப்பதிலும் கூட ஆண்டவர் ஏஞ்சல்ஸை பயன்படுத்துகிறார். அதனாலதான் ஏஞ்சல்ஸ் இங்க வர்றாங்க. இப்ப ஏஞ்சல்ஸ் கொண்டு வர்றதுக்கு காரணம், இங்க ஏஞ்சல்ஸுக்கும் இது தெரிந்தது, அவங்களையும் ஒரு சாட்சி மாதிரி சொல்றாரு. இப்ப ஆண வந்து தலைமைத்துவத்தை அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவர் நியமித்திருப்பது அந்த ஏஞ்சல்ஸுக்கும் தெரிஞ்சது, அவங்களும் இது சென்சிட்டிவா இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதது இல்லைங்கிறது தான் இந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் வந்ததுக்கு காரணம். ஆகவே ஏஞ்சல்ஸ் வந்ததுக்கு காரணம் அவர் படைப்பை பற்றி பேசுவதனாலே. படைப்பிலே பிரியேக தேவனுக்கு தொடர்பு இருந்தது, அவர்கள் தான் எல்லாவற்றையும் உருவாக்கினார்கள், அவர்களோடு இருந்தது ஏஞ்சல்ஸ், அதுக்காக தான் ஏஞ்சல்ஸ் வந்து போறாங்க. ஓகே, ஆகவே வேற விஷயமா சபைக்கு ஏஞ்சல்ஸ் வர்றது, பெண்களை பார்த்து அவங்க டெம்டேஷன் ஆயிரு, இந்த மாதிரி கதையெல்லாம் சுத்த போய் இங்க இந்த முழு பகுதியிலையும் அந்த ஒரு வசனத்துல மட்டும்தான் ஏஞ்சல்ஸ் வந்திருக்கு. வேற எங்கேயும் வந்திருக்கா, வரவே இல்லை, வேற ஒரு இடத்துலயும் பார்க்க முடியாது. இங்க வந்ததுக்கு காரணம் he is talking about creation, படைப்பை பற்றி அவர் பேசுவதனாலே, அதனாலதான் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு போறாங்க. இப்ப படைப்பு 3வது வசனத்தை என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. பழையபடி 3வது வசனத்தை பார்ப்போம், என்ன சொல்லுவது, ஒவ்வொரு ஆணுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறான், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஆண் அதிகாரியாக இருக்கிறான், அது படைப்பிலேயே நியமிக்கப்பட்ட ஒன்று என்பதை 7-12 வரையும் பார்த்தோம். இப்ப அடுத்த 13-15 வரையும் உள்ள வசனங்களை பார்ப்போம். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது, இப்ப ஒரு வக்கீல் வந்து தன்னுடைய வாதத்தை நிரூபிப்பது போல ஒரு கோர்ட்ல முதலாவது சாட்சியா படைப்பை கொண்டு வந்தார், படைப்பை பற்றி பேசியதனாலே ஏஞ்சல்ஸையும் கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார், இதன் காரணமாக இன்றும் நம் காலத்தில் ஒரு பெண்கள் ஆணினுடைய தலைமைத்துவத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்ப இன்னொரு சாட்சி, சாட்சி நம்பர் 1 கூண்டுல இருந்து இறங்கி போயாச்சு, இப்ப 2வது சாட்சியை கூப்பிடுறாரு வக்கீல், ப்ராசிக்யூட்டரை பார்த்து உன் சாட்சியை கொண்டா ரெண்டாவதுன்னு சொன்னா இப்ப இயற்கை வந்து நிக்குது. எதுல அந்த சாட்சிகள் நிக்கிற சாட்சி கொண்டுல இயற்கை வந்து நிக்குது. இப்ப இயற்கையை வச்சு அவர் பேசுகிறார். 13-15 வரையும் பார்ப்போம். ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையில், இப்ப ஏஞ்சல்ஸ் ஒரு பக்கம் வைக்க சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்க ஜபத்தையும் ஒரு பக்கம் வைக்கணும். ஏன்னா இது மெயின் டீச்சிங்கு சம்பந்தம் இல்லாது, அது வந்து போறதுக்கு காரணம் இருக்கு, அத பிறகு வருவோம். அப்ப 13, ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமா இருக்குமோ. அப்ப அதை எப்படி பார்க்கணும், தேவனை நோக்கி ஆராதனை பண்ணுகிற பொழுது தன் அதிகாரத்தை அலட்சியம் பண்ணுவது லட்சணமா இருக்குமோ. ஏன்னா தலைன்னு சொல்றதெல்லாம் அதிகாரம்னு சொன்னா இல்லையா, அப்ப தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது, கவரிங் மை ஹெட்னா எனக்கு மேல் ஒரு அதிகாரத்தை கொண்டிராமல் இருப்பது, அந்த அதிகாரத்திற்கு இடம் கொடுக்காமல் இருப்பது, அந்த அதிகாரத்தை உதாசீனப்படுத்துவது லட்சணமாய் இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அப்புறம் ஜட்ஜ் அமாங் யுவர் செல்ஸ், ஆங்கிலத்தில் இருக்கு ஜட்ஜ் அமாங் யுவர் செல்ஸ்னா நீங்க இதை ரொம்ப கவனத்தோட நீங்க செய்யறத ரொம்ப ஆராய்ஞ்சு பாருங்க. ஏன்னா இது ரொம்ப அவசியமானது. என்னத்தை யோசிச்சு பார்க்கணும், இஸ் இட் ப்ராப்பர் ஃபார் அ வுமன் டு ஹேவ் ஹர் ஹெட் அன்கவர்ட். ஜபத்தோட பக்கம் வச்சிருவோம். இஸ் இட் ப்ராப்பர் ஃபார் அ வுமன் டு ஹேவ் ஹர் ஹெட் அன்கவர்ட். அதாவது ஒரு பெண் அந்த நேரத்தில் தனக்கு மேல் ஒரு அதிகாரத்தை வைத்திராமல் இருப்பது அல்லது அங்கீகரிக்காமல் இருப்பது நல்லதா, சரியானதா, ப்ராப்பர் சொன்னா முறையானதா அப்படின்னு தான் கேட்கிறார். சரிங்களா, இப்ப 14th வசனம், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையா இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா. இயற்கை சுபாவம்னா இயற்கை உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா. தலைமையில் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கதான் இயற்கை வந்துருது. எது 13th வசனத்துல ஒரு காரியத்தை கேட்டுட்டு, அதாவது நீ வந்து ப்ரே பண்ற நேரம் ஜாம் பண்ற நேரம்லாம் ஒரு ஆண்களுக்கு மதிப்பு கொடுக்காம, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம, அந்த அதிகாரத்தை உன் இருதயத்துல ஏற்றுக்கொள்ளாமல், முன்னால இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கொடுக்காமல் நீ இதை செய்யறது ஒரு சரியானதா முறையானதான்னு கேட்டுட்டு இயற்கைய சாட்சிக்கு கொண்டாரு. இயற்கை என்ன சொல்லுதா, அதாவது இயற்கைனா நம்ம எல்லாம் சமுதாயத்தில இருந்து அந்த காலத்துல இருந்து பார்த்துக்கிட்ட வருகிற பொழுது, வாட் இஸ் நேச்சுரல், வாட் இஸ் இயற்கை. இயற்கை இப்ப குருவி வந்து பாடுது, நல்ல பஞ்சவர்ண கிளி வந்து ராகத்தோட சாங் கொடுக்குது, இதெல்லாம் நம்ம பாக்கிறோம், அதெல்லாம் இயற்கை இல்லையா. அந்த மாதிரி இயற்கை என்ன சொல்லுது, இங்க 14th வசனத்துல பாக்குறோம், புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது. இது குவைட் நேச்சுரல். எல்லாம் பாக்குறது என்ன, வளமையா இயற்கையில ஆண்கள் வந்து நீளமா முடி வச்சுக்கிறது இல்ல, வச்சுக்கிறதா இல்ல. எந்த ஆணையும் பெண்ணையும் எடுத்தாலும் சின்ன வயசுல இருந்து கேர்ள்ஸ் தான் ரொம்ப நீளமா வளர்த்துக்குவாங்க, ஆனா பையனுங்களுக்கெல்லாம் ஷார்ட்டா கட்டி விட்டுருவாங்க. தட் இஸ் நேச்சுரல். எங்க பார்த்தாலும் அப்படித்தான் இருந்திருக்கு. அதுக்கு அந்த இயற்கைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நடக்கிறது உண்டு. இந்த காலத்துல இருக்கு ரொம்ப மோசமா போச்சு. ஆனா வாட் இஸ் இயற்கை டீச்சர்ஸ், மனுஷன் இயற்கையை மீறி என்ன செய்யறாங்கிறது சொல்ல, மனுஷன் இயற்கையை மீறி தான் எல்லாம் செஞ்சுட்டு போறான். யூனிசெக்ஸ் உடுப்புல இருந்து எல்லாம் வந்து ஆனா பெண்ணானே அடையாளம் தெரியாத மாதிரி இன்னைக்கு எல்லாம் போயிட்டு இருக்குது இல்லையா. ஆனா இயற்கை என்ன சொல்லுது, ஆண்கள் வந்து நீளமா மயிர் வச்சிருக்கிறது தப்பு, அது கனவீனமா இருக்கும், அது அவனுக்கு நல்லதல்ல. 14th வசனத்தை பார்ப்போம். இங்கிலீஷ்ல 14 சொல்லுது, டஸ் நாட் ஈவன் நேச்சர் டீச் இட்செல்ஃப், நேச்சர் இட்செல்ஃப் டீச் யூ that if a man has a long hair, it is dishonor to him. ராண் வந்து நிலமான முடி வச்சிருந்தா அது அவனுக்கு மகிமையானதல்ல, அவனுக்கு அது மரியாதையானதல்ல. அது அவனுக்கு அவலட்சணமானது. ஆக்சுவலி இங்க அவர் வந்து மயிரை பத்தி பேசல, அதாவது ஒரு ஆண் வந்து தனக்கு தலையாக பெண்ணை அங்கீகரித்தால் அது டிஸ்ஆனர்ங்கிறார். அப்ப அந்த தலைமுடி இயற்கையை காட்டுறார் எடுத்து. ஒரு ஒரு மேன் வந்து ஒரு ஆண் ஒரு இப்படி சொல்லுவோமே, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிட்டாங்க, குடும்பம் ஆரம்பிக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசி ஒரு தீர்மானத்துக்கு வருவோம்ட்டு ஃபேமிலி மீட்டிங் நடந்து, அம்மா என்னையில இருந்து நான் சமைக்கிறேன், நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கி வந்து எல்லாம் சமைச்சு போடுறேன், நீ போட்டு வெளிய ஒரு வேலையை பார்த்து அந்த காரியங்களா நீ செய்யணும் ஒரு தீர்மானம் வந்து செய்யறாங்க. அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்க. அவ என்ன செய்யறான் இங்க சொல்ற, பொதுசன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமா இருக்கும். இந்த மாதிரி நீ செய்யறது ஒரு கணவன் ஸ்தானத்துல இருந்து அது ரொம்ப தப்பு. ஒரு கணவன்னா அவன் அடுப்படிக்கு போகக்கூடாதா, அவன் காஃபி போடக்கூடாதா, அவன் சமைக்க கூடாதா, தாராளமா செய்யலாம். ஆனா அவன் பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி நீ வெளியில போயிட்டு வேலை செஞ்சு வீட்டுக்கு சம்பளத்தை கொண்டாடுறது, நீ அந்த ரோலை நீ மாத்திக்க முடியாது. உன் மெயின் ரோலை நீ மாத்திக்க கூடாது. உன் மெயின் ரோல் வந்து சமையல் செஞ்சுட்டு வீட்டுல இருக்கிறது இல்லை. That's not your job. பிள்ளைகளை கவனிக்கிறது உங்க ரோலை மாத்திக்காதீங்க. அந்த ரோலை மாத்திக்கிறது உனக்கு கனவீனம். அப்புறம் 15 ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமை. இயற்கையிலே அப்படித்தான், லேடிஸ் வந்து நீளமா தான் வச்சிருவாங்க, பூ நிக்காது, கட்டையா வெட்டிட்டான். இருக்குது லேடிஸுக்கு. ஓகே, சோ நீளமா வளர்க்கிறது இட்ஸ் அ க்ளோரி ஃபோக. என் சுபாவமே அப்படி சொல்லுது, அப்படித்தான் எல்லா இடத்துலயும் இயற்கையிலேயே பாக்குறோம். தலைமயிர் அவளுக்கு ஒரு கவரிங்கா இருக்குது. என்ன சொல்லுகிறார், இந்த இஷ்யூ வந்து நீண்ட மயிர் குட்டையான மயிர்ல இஷ்யூ, 3வது வசனத்துல சொன்னதுதான் இஷ்யூ. யாரு தலை, யாரு அதிகாரம்ங்கிறது தான் இஷ்யூ. யாரு யாருக்கு மேல அதிகாரத்தை செலுத்துவது என்பது தான் இஷ்யூ. ஒரு பெண் தன்னை வந்து தனக்கு அதிகாரமா வச்சுக்க கூடாது. ஒரு பெண் தனக்கு அதிகாரமா தனக்கு தலைமைத்துவமா ஆணு வச்சிருக்கணும். ஆண் வந்து தன்னுடைய தலைமைத்துவத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவன் உணரணும். அவன் அந்த ரோலை மாத்திடக்கூடாது. அவன் அந்த ஒரு பெண் தனமா அவன் நடக்க போறது எளிவானது, அது அவனுக்கு கனம் உள்ளது அல்ல, அது அவனுக்கு மகிமையானது அல்ல. ஏன் இயற்கையில இந்த படைப்பிலேயே ஆண்டவர் அப்படி ஏற்படுத்தி இருக்கிறார். இயற்கையும் அதைத்தான் சொல்லுகிறது. அந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருவோம். படைப்பே இப்படி சொல்லுது, ஆண்களுக்கு தான் தலைமைத்துவம். ஆகவே கணவன் மாறெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை முன்னாலேயே யோசிச்சு அதன்படி நடக்கணும், மேரேஜுக்கு தங்களை தயார் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே நேரம் பெண்கள் என்ன செய்யணும், சமுதாயம் எப்படியே மாறி போயிட்டு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் சொசைட்டியெல்லாம் போனாலும் கூட நம்முடைய மெயின் இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவ பெண்ணா இருந்தா நம்ம அமைதியோட இருக்கணும். நமக்கு ஆண்டவர் வந்து ஆண்களுக்கு சமுதாயத்தில் அந்த தலைமை இதை கொடுத்திருக்கிறார், அதை காரணத்தோட கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே அப்படி கொடுத்திருக்கிறது எனக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லி என்னுடைய நிலையை நான் உணர்ந்து நடக்கணும். இன்னைக்கு நம்ம சபைகள்ல கூட அப்படி நடக்கிறது இல்ல. நம்ம இனத்துல பாக்குற பொழுது த மென் ஆர் சோ வீக், ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, ரொம்ப பலவீனமா இருக்கிறான். பெற்றோர்கள் தான் அதுக்கு தப்பு சொல்லணும், ஏன்னா நீங்க சரியா சொல்லி வளர்க்கறது இல்ல, ஏனோ தானோ விட்டுடுறீங்க. அதனால ரொம்ப பேரு அவன் லேடிஸ் மாதிரி இருக்கிறாங்க, அது ரொம்ப தப்பு. ஒரு வாழ்க்கையில குறிக்கோள் இல்ல, ஒரு தீர்மானமா ஒரு காரியத்தை செய்ய முடியல. இவங்கெல்லாம் எப்படி போயிட்டு வளர்ந்து கல்யாணம் பண்ணி இன்னொரு பெண்ணுக்கு வாழ்க்கையை கொடுக்கறது, யோசிச்சு பாருங்க. ஆண்கள் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சபையில இருக்கிற ஆண்களும் கூட நீங்க எப்படி உங்க பெற்றோர்கள் வளர்த்து இருக்கிறாங்களோ இல்லையோ உங்களை யோசிச்சு பாருங்க. வேதம் உங்களை பத்தி என்ன சொல்லுதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொருத்திக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறீங்க. எவ்வளவு தடவை சொல்லி இருக்கிறேன் என்னுடைய பிரசங்கங்கள்ல, ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டியவனா மட்டும் இல்ல, நீ வந்து பின்னால் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து சபைக்கு நீ தேவையாக இருக்கிறாய். அப்போ ஒரு நல்ல கணவனாக இருந்து உன்னுடைய ஆற்றல்களை எல்லாம் சரியானபடி சபை மக்களுக்காக சபைக்காக பயன்படுத்துகிறவனா நீ இருக்கணும் இல்லையா? அப்ப அதுலாம் உங்களை நீங்க வளர்த்து காட்டி யோசிச்சு சிந்திச்சு சபைக்கு எப்படி தலைவர்கள் வர முடியும்? பொண்டாடிக்கு பயந்துகிட்டு இருக்கிறவன ஒரு போஸ்டராவோ டீக்கனாவோ போட முடியுமா? பெரிய ஆபத்து. இதெல்லாம் நம்ம பாஸ்டர்ஸ் இதெல்லாம் கேட்டு பார்க்கணும். உங்க டீக்கனா நியமிக்கிறதுக்கு முந்தி யார் உன் வீட்டுல தலைன்னு கேட்டு பார்க்கணும். பிகாஸ் சேர்ச்சுக்கு ஆபத்தா போயிடும். தமிழ்நாடு சபையெல்லாம் அப்படி நிறைய இருக்குது. தட் இஸ் வெரி ராங். ஆண் ஆணா இருக்கணும். ஏ அவன் அன்போட நடக்கிறவனா இருக்கணும். அந்த ஆணினுடைய தலைமை பதவின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதையெல்லாம் நிதானத்தோடு செய்கிறவனாக இருக்கணும். அவங்களுக்கு ஒரு அட்வைஸ், அப்படி இல்லாம இருக்கிறவங்க மாத்திக்கங்க. தமிழ்நாட்டில் இன்னொன்னு அதிசயம், எங்க போனாலும் ஆரம்பத்துல இருந்து சேர்ச்சு பார்த்தா லேடிஸ் தான் கூட. சில இடத்துல மென்னே இல்ல. நான் கேக்குறது எங்கப்பா? அப்ப பெண்களுக்கு தான் ஸ்பிரிச்சுவல் இது கூட இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லாம் இல்ல. அது காரணம் என்ன? அவங்க ஒருத்தருமே ஆணாவே நடக்காததுனாலதான். ஆரம்பத்துல அந்த மாதிரி குரூப்ஸ்ல நான் தொடர்பு வச்சுக்கிறது இல்லை. இதுக்காக பெண்களை பிடிக்காதுன்னு இல்ல. இப்ப ஒரு சர்ச் அமைஞ்சா சரிப்பாதையே ஆணும் பெண்ணும் இருக்கணும். யூ டோன்ட் ஸ்டார்ட் எ சர்ச் ஒன்லி வித் லேடிஸ். தப்பு. அது இன்னொன்னு வீட்டை பிரிக்கிறதா மாறிடும். ரொம்ப ஆபத்தானது. மென் ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு உங்களை பத்தி, எதிர்காலத்தை பத்தி, சபைய பத்தி. ஒரு ஆண் வந்து சரியா, ஆண் வைஃப் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்தா, அவன் ஸ்பிரிச்சுவலா குறைய இருந்தா ரொம்ப ஆபத்து. லீடர்ஷிப்ங்கிறது ஆண்டவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? இங்க பார்த்தோமா, அது அதிகாரம் ஆணுக்கு. அந்த லீடர்ஷிப் அவன் அன்போட பயன்படுத்தணும். ஆனா அந்த லீடர்ஷிப் அவன் மாத்திக்க முடியாது. அவனை தான் முதல்ல படித்திருக்கிறார் ஆண்டவர். ஆகவே ஆண்களே, வாலிபர்களே, நீங்க எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல சபையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்குன்னு அதுக்கு நாமளும் ஒரு காரணம் ஒண்ணு யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஆண் போல ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தி இருக்கிறாரோ அந்த தன்மையில நம்ம நடக்காம இருக்கிறதும் காரணமா இருக்கிறோம். லேடிஸ், நீங்க ஸ்பிரிச்சுவலா இருக்கிற கிறிஸ்டியன் லேடிஸ், உங்க ஹஸ்பண்ட்ஸுக்கு அன்போடு சொல்லி அவங்க தங்களை உணரும்படியா செய்யுங்க இந்த காரியத்துல. ரொம்ப அவசியம். இதே நேரம் லேடிஸுக்கும் இங்க இருக்கு. உங்களை பாருங்க, ஆண்டவர் இங்க வந்து உங்களை இன்ஸ்டால் பண்ணல, இழிவா நினைக்கல. ஆண்டவர் படைப்புல நியமித்திருக்கிறத தான் இங்க சொல்றாரு. அதையும் பவுல் மூலமா இங்க சொல்லுகிறாரு. உங்களுக்கு அது பாதுகாப்பு. ஒரு பெண் தன்னுடைய நிலையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அந்த பொறுப்பை உணர்ந்து நடப்பது அவளுக்கு பாதுகாப்பு. அந்த நிலையில இருந்து நீங்களை ஆண்டவரை மகிமைப்படுத்துறது தான் உங்களுக்கு நல்லது, ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. உங்க ரோல் மாத்திக்கிறதுனால அல்ல. லேடிஸும் கூட ரொம்ப இதை யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த கடைசியா 16வது வசனத்துக்கு வருவோம். அது ரொம்ப முக்கியம். ஜபத்துக்கு நான் மறக்கல, அது பிறகு வருவோம். 16வது வசனத்துல என்ன? முதல்ல படைப்பை கொண்டாந்து சாட்சி கூட்டுல நிப்பாட்ட வச்சு படைப்பின் மூலமாக தலைமைத்துவம் ஆணுக்கு தான் இருக்கு என்பதை பவுல் நிரூபித்தார். இயற்கையை கொண்டு வந்து சாட்சி கூண்டுல நிப்பாட்டி இயற்கை என்ன சொல்லுகிறது என்று சொல்லி இயற்கையும் அதையே சொல்லுகிறது, படைப்பு சொல்லுகிறதையே சொல்லுகிறது என்று ஆணினுடைய தலைமை ஸ்தானத்தை அவர் நிரூபித்தார். இப்ப 16வது வசனத்துல சபையை கொண்டு வருகிறார். 16வது வசனம், ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனது இருந்தார். இப்ப என்னன்னா, இப்ப இந்த விஷயத்துல இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொண்டு போறத விளக்கி கொண்டிருப்பதில் யாராவது தர்க்கம் செய்ய பார்த்தேன்னா அது தப்பானது, செய்யாதே. தர்க்கம் செய்யாத. ஆங்கிலத்துல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். 16வது வசனம், இப் எனி ஒன் சீம்ஸ் டு பி கண்டென்ஷியஸ், இப்ப இத ஒரு தர்க்கத்துக்குரியதா நீ மாற்ற பார்க்காதே. இதெல்லாம் இதுல நீ தர்க்கம் செய்யக்கூடாது. ஏன் தர்க்கம் செய்யக்கூடாது? ஏன் இதுல நீ விவாதம் பண்ணக்கூடாது, மொழண்டு பிடிச்சிட்டு இருக்க கூடாது? காரணம் சொல்றாரு 16வது. ஒரு வாதம் செய்ய, வாக்குவாதம் செய்ய மனது இருந்தா கொஞ்சம் யோசிப்பாரு. ஏன்? எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. 16வது, வி ஆர் நோ சச் கஸ்டம் நோ டு த சர்ச்சஸ் ஆஃப் காட். இதுக்கு விலகம் கூட வேண்டியது அவசியம். அதாவது நீங்க என்னத்தை வழக்கமாக கொண்டிருக்கிறீங்க, வாக்குவாதம் பண்றீங்க? பெண்கள் தங்க தலையை மூடிக்க கூடாதுங்கிறது. கவரிங் தேவையில்லை, பெண்களுக்கு அந்த அதிகாரம் தேவையில்லை, ஆணினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கறது தான் நீங்க தர்க்கம் செய்யறீங்க, விரும்புறீங்க. ஆனா எங்களுக்கு அப்படி ஒரு வளர்ப்போ நடைமுறை இல்லை. அதான் இங்க சொல்லுகிறார், ஃபார் மீ வி, சரிங்களா, ஓ த சர்ச்சஸ் ஆஃப் காட், 16 எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும். அப்படின்னா என்னது, நான் யாரு, அப்போஸ்தல், ஒரு அப்போஸ்தலராக இருந்து பேசுறாரு. நானும் என்னோடு இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கும் வேற வழக்கம் இல்லை, இதுதான் வழக்கம். ஏன், இத படைப்புல ஏற்படுத்தப்பட்டிருக்கு, இயற்கை இதுதான் பேசுகிறது, இது ஆண்டவரிடத்துல இருந்து வருகிறதுனால அப்போஸ்தலன் அதுக்கு மீறி பேச முடியாது. இது நான் ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அவங்க ஒப்பு கொடுத்தது, ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற பல காரியங்கள் நீங்க நல்லா நடக்கிறது, எனக்கு பிடித்தமா இருக்கிறது, இதையும் நான் கட்டளையா கொடுத்திருக்கிறேன். இது தேவனிடத்தில் வருகின்றதுனால இதுல தர்க்கம் செய்யறதுக்கு இடமே இல்லை. எங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா இது ஆப்போஸ்டாலிக் டீச்சிங். ஆப்போஸ்டாலிக் டீச்சிங்னா அதையெல்லாம் சரியா கொண்டு வரணும். பவுல் அப்புறம் இதுலயே 1 சொல்லலையே, இதை நான் எல்லா சபைகளுக்கும் கட்டளையாக கொடுக்கிறேன். ஒரு அப்போஸ்டலுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு அன்னைக்கு. அதனால இதுல எங்களுக்கு வேறுபட்ட எண்ணமே இல்லை, இதை நான் மாத்திக்கிறதுக்கு தயாரே இல்லை. ஏன், ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு அப்போஸ்தல்னு மாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம சபையை கொண்டு வர்றாரு, என்ன சொல்லுகிறார், சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கம் இல்லை. அதாவது இதுக்கு மாறி நடக்கிறது சபைகள் இல்ல. அப்ப அப்போஸ்தலனுடைய போதனையை பின்பற்றி அன்னைக்கு இருந்த சபைகள் எல்லாம், ஆசியா மைனர்னு சொல்லப்படுகின்ற முதல் நூற்றாண்டில் இருந்த சபைகள் எல்லாவற்றிலுமே ஆணவனுடைய தலைமை ஸ்தானத்துக்கு மதிப்பு கொடுத்து அந்த சபைகள் நடந்து கொண்டன, பெண்களும் நடந்து கொண்டார்கள். ஆகவே அதை மாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு சொல்ற, புரியுதுங்களா? இது எதை சொல்லுகிறது, த ஹெட்ஷிப் ஆஃப் மேன், ஒரு ஹெட்ஷிப், லீடர்ஷிப் ஆஃப் மேன். ஆண்டவர் படைப்பிலேயே நியமித்து இயற்கையும் எங்கும் பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த காலத்து அப்போஸ்டலிக் சர்ச்சில் எல்லாம் இருந்த அந்த வளமையை யாரும் எந்த காலத்திலையும் மாற்ற முடியாது. சமுதாயம் மாறும், கலாச்சாரம் மாறும், பண்பாடு மாறிக்கிட்டே இருக்கும், மனுஷ சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படித்தான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் உலகம், வேதம் என்னைக்கும் நிலையானது. சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி வேதத்தை மாற்ற முடியாது, வேதத்துக்கு ஏற்ற விதத்தில் சமுதாயம் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைய சமுதாயத்திலையும் வேதம் போதிக்கிறது அதிகாரம் செலுத்தணும். இதுதான் பவுல் அப்போஸ்தலன் இந்த பகுதியில் சொல்றான். ஏஞ்சல்ஸுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டோம், இப்ப இன்னது ஜெபம் இங்க வந்திருக்குது. இப்ப இந்த ஹோல் பேசேஜ் வந்து ஜெபத்தை பற்றியதல்ல. இப்ப இது விளக்கம் கொடுத்த பழையபடி அந்த இதுக்கு 13 பார்ப்போம், 5 இருக்குது. ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் பண்ணுகிற பொழுதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற பெண், அதாவது ஜெபம் பண்ற நேரமாவது, சத்தியத்தை சொல்லுகிற பொழுதாவது, ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்ற நியமமான ஆணுடைய அதிகாரத்துக்கு இருதயத்திலும் நடைமுறையிலும் இடம் கொடுக்காத பெண், அதே இது இங்க திரும்பவும் வருகிறது 13. ஸ்ரீயானவர் ஜெபம் பண்ணுகிற பொழுது தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது, ஆணுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, அந்த தலைமை ஸ்தானத்தை ஏற்று நடக்காமல் இருப்பது, சரிங்களா? இப்ப இது எங்க வருகிறது, சாம் வோல்டன் ஒரு ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் தியோலோஜியன் சொல்றாரு, இது வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னா, ஒரு பெண் சபை கூடி வருகிற நிலைமை இல்லாத இடத்துல, வீட்டில் டொமஸ்டிக், சரிங்களா, அந்த மாதிரி இடத்துல செய்ய வேண்டியது தான் இங்க சொல்லுகிறதாரு. ஏன்னா 17 தான் அவர் என்ன சொல்றாரு, உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளையாக கொடுக்கிறேன், நீங்கள் கூடி வருதல், நீங்கள் கூடி வரணும், நீங்கள் சபையாக கூடி வருதல் 17 பிறகுதான் வருது. அப்ப 17 வர்றதெல்லாம் என்னது, சர்ச் கூடி வருகிற பொழுது, ஒரு எல்டர்ஸ் வழி நடத்தி சபை கூடி வருகிற பொழுது நிகழ்கின்ற காரியங்கள். அப்ப இங்க வந்து 16வது வசன வரையும் அப்படி சகை சபை கூடி வருகின்ற நேரத்தில் நிகழ்கின்ற காரியமாக அல்லாமல் ஏனைய சந்தர்ப்பங்களில் நிகழ்கிறத பத்தி பவுல் சொல்லுகிறார். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா இது சாம்வேலினுடைய விளக்கம். அதுக்கு காரணம் அவர் சொல்றது 17 verse இருந்து தான் சபை கூடி வருகிறது வருது. அது பாட்டு 12 பல தடவை வருது, 14வதுலயும் பல தடவை வருது. சரிங்களா? அப்ப ஒரு சபை கூடி வரும் நிலைமை இல்லாமல் இப்ப நீங்க ஒரு ஃபேமிலியா ஒரு வேத தியானத்துக்கு வருகிற பொழுது, ஜபம் செய்ய வருகிற பொழுது, ஹஸ்பண்ட் நிச்சயமா உங்க வைஃப வேதம் வாசிக்க சொல்லலாம். அந்த பாதியில இருந்து இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச வழக்கங்களை சொல்ல சொல்லலாம், அவங்களுக்கு ஜெபம் செய்யவும் சொல்லலாம். ஏன்னா அது சபை இல்லை, அது வீடு, குடும்பம், டொமஸ்டிக். அப்ப இந்த சர்ச்சுக்கு சொல்லப்படுகிற பிரின்சிபோ ஆணுக்கும் பெண்ணுக்கு உள்ளது அங்க இல்ல, வரல. இந்த விஷயத்துல வரல. வீட்டுல இருக்கிற நேரமும் மனைவி கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும், தலைமை ஸ்தானத்தை ஏற்றுக்கொள்ளணும். பட் ஆஸ் ஃபார் இஸ் ப்ரேயிங் ரீடிங் ஸ்கிரிப்சர் வீட்டுல செய்யலாம். அந்த சபை கூடி வரல. சபை கூடி வருகிற பொழுது த பாஸ்டர்ஸ், தி எல்டர்ஸ், த மென் ஹேவ் த லீடர்ஷிப். இப்ப இதே வலியுறுத்துற இன்னொன்னு பகுதி 1 Corinthians 14 1 Corinthians 14 வந்த உடனே பவுல் சொல்லிடுறாரா இல்லையா, பெண்கள் பேசக்கூடாது, நீங்க வாயை திறக்க கூடாது சேர்ச்சில், பாடலாம் எல்லாரோடையும் சேர்ந்து, ஆனா முன்னுக்கு போய் இருந்து வேதத்தை வாசிப்பதோ, முன்னால போப்பிட்ல இருந்து லீடு பண்ணுவதோ ஆராதனைய, அங்க முன்னால இருந்து வேத பிரசங்கம் செய்வதோ சரியில்லை. நீ ஏதாவது கேள்வி எதுவும் கேட்கணும்னு சொன்னா வீட்டுல போய் உன் புருஷனை பார்த்து கேளுன்னு சொல்லுகிறது. இப்ப இன்னொன்னு அப்படி சொல்லுகிறது காரணம் என்ன? அது சபை கூடி வருகிற சந்தர்ப்பத்துல. ஆகவே இப்ப இது வந்து அதுக்கு முரணா இருக்கிறதே பவுல் இங்க எப்படி அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு அங்க அதிரடியா ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாரேன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா அது சந்தர்ப்பம் வேற, இது சந்தர்ப்பம் வேற. Now this is outside of the church, not in the church, not in the context of the church. சபை கூடி வருகிற சந்தர்ப்பத்தில் இல்லை என்பது சாம்வேலினுடைய ஒரு விளக்கம். அது சரியா படுது. Because he has done that exegesis செய்திருக்கிறாரா இல்லையா? When you come together, என்கிறது அதுக்கு பிறகுதான் அதிகமா வருகிறது. லோட் சப்பரை பத்தி பேசுறாங்க, அது சபை கூடி வருகிற பொழுது. சபை கூடி வருகிற பொழுது ஆராதனை, அணையப்பாசு, தீர்க்க தரிசனம் சொல்றதெல்லாம் 12 வருது, 14 வருது, எல்லாம் சேர்ச்சு பத்தி. பட் ஹியர் இங்க ஜெனரலா பேசுகிறார். எதை பத்தி? ஆணினுடைய தலைமை ஸ்தானம். இப்ப சேர்ச்சில தான் ஆணுக்கு நான் மரியாதை கொடுப்பேன், தலையா ஏற்றுக்கொள்ளுவேன், அதிகாரத்தை வெளியே போய் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்ல முடியாது. எல்லா சந்தர்ப்பங்களையும் ஆண் தான் தலை, அதிகாரம். சேர்ச்சின்னு வர்ற நேரம் சில முக்கியமான விதிமுறைகள் வந்து விடுகிறது. அதுதான் இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஆகவே இப்ப கேள்வி கேட்கணுமே, இதுல முக்காடு போடுறதா இல்லையா? நான் சொன்னேன் அந்த சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி, சிம்பிள்ங்கிற வார்த்தை அங்க இருக்குல்ல. இங்க சொல்லப்படுவது முக்காடு அல்ல, அதிகாரம். ஆகவே அந்த அதிகாரத்துக்கு அடையாளமாக ஒரு தொப்பி வச்சுக்கிறதோ, ஒரு சேலைய தூக்கி தலையில போட்டுக்கிறத பத்தியோ இந்த பகுதி சொல்லவே இல்லை. யூ டோன்ட் ஹேவ் டு டூ இட், நீங்க செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. நீங்க உங்க இருதயத்துல அந்த அதிகாரத்தை ஏற்றுக்கணும். உங்களுடைய எண்ணங்கள்ல ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த அதிகாரத்துக்கு இடம் கொடுக்கணும். உங்க நடைமுறையில நீங்க ஆண்களுக்கு எல்லா இடத்துலயும் மரியாதையை கொடுக்கணும். அதே நேரம் உங்க கணவர்களுடைய தலைவர்களாக ஏற்று, யுவர் ஓன் ஹஸ்பண்ட், தலைவர்களாக ஏற்று அவங்க உங்களை லீடு பண்ணும்படியாக காரியங்களை செய்யணும். ஆகவே இதுக்கு வந்து நீண்ட மயிறு வச்சுக்கிறதுக்கோ, கட்டையா முடி வெட்டிக்கிறதுக்கோ, இல்லது தலையில ஒரு கவரிங் போட்டுக்கிறதுக்கோ இந்த பகுதி அதை பத்தி சொல்லவே இல்லை. அப்ப என்ன பொறுத்த அளவுல தலையில முக்காடை போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நீங்க குஜராத்ல இருந்து அது ஒரு கல்ச்சரா இருந்தா பரவாயில்ல, போட்டுங்க, தட்ஸ் ஓகே. இது அதோடு சம்பந்தப்படுத்தாங்க. ஐ டோன்ட் திங்க் குஜராத்ல எந்த லேடியும் அப்படி செய்யறது இல்லை, அது கல்ச்சரல் பிராக்டிஸ். ஆனா இங்க வந்து வேதத்துல பவுல் ஒரு புது கல்ச்சரை உண்டாக்கல. அவர் பேசுகிறதே தலை கவரிங் மூடு கொள்ளுவது, இதெல்லாம் எதை சொல்லுகிறது? அதிகாரத்தை அமைத்துக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது, இருதயத்தில் வைத்திருப்பது, எண்ணி பார்ப்பது, அதன்படி நடந்து கொள்வதைத்தான் சொல்லுகிறதே தவிர முக்காடு போடுகிறத பத்தி சொல்ல. எவ்வளவோ பெண்கள் முக்காடு போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய் ஹஸ்பண்ட்ஸ் வாங்குவாங்கன்னு வாங்கலையா? அப்ப அந்த முக்காடுக்கு என்ன ஆச்சு? சோ அதெல்லாம் தப்பு பாத்தீங்களா. முக்காடை போட்டு ஒன்னும் மாற்றிட முடியாது. வேதம் அதை பத்தி சொல்லல. ஆகவே இப்ப இன்னைக்கு சரியா தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்பவே அதை சரி இப்படி எல்லாம் சொல்லிட்டாரே பாஸ்டர், நான் முக்காடை எடுத்துடணுமே கஷ்டமா இருக்கு. ஏன்னா பரவாயில்ல, கொஞ்சம் காலம் போய் எடுத்துக்கலாம். பட் நீங்க போட்டாலும் போடாட்டி எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா வேதத்தை கொண்டாந்து அதோட சம்பந்தப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்ல வருகிறேன். ஏன்னா இந்த பகுதி முக்காடை பற்றியே சொல்லவில்லை. ஆணை எனக்கு தலையாக வைத்திருப்பது, அதை என்னுடைய இருதயத்தில் தேவன் நியமித்திருப்பதாக ஏற்று அப்போஸ்தலருடைய கட்டளைகளின்படியும் சபையின் ஆதி சபையின் வழக்கத்தின்படியும் நடந்து கொண்டு போவதை பற்றி தான் இது சொல்லுகிறது என்பதுதான் இதனுடைய போதனை. இதுக்கு மேல இந்த பகுதி சிக்கலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சில பேர் தலையாடுறீங்க, தட்ஸ் குட். பாருங்க, வேதம் அப்படி படிக்கிற பொழுது, ஆராய்ந்து ஒப்பிட்டு எல்லாம் படிக்கிற பொழுது நிச்சயமா ஒரு தெளிவை கொண்டு வரும். இதுவரை என்ன செய்திருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு எக்ஸிஜிஷன் படி பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி சிக்கலான பகுதியில த பெஸ்ட் பாசிபிள் இன்டர்பிரேஷன் தான் நம்ம எப்பவுமே பார்க்க முடியும். அதுதான் அவசியமானது. ஸோ ஐ ஹோப் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல், உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆப்ளிகேஷன் ஏற்கனவே உங்களுக்கு நான் போதிக்கிற நேரமே கொடுத்துட்டேன். ஆண் எப்படி இருக்கணும், பெண் எப்படி இருக்கணும்னு அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா இத பவுல் ரொம்ப அடிச்சு சொல்லி இருக்கிறார். அதப்படி ஆண் தன்னுடைய நிலையையும் பெண் தன்னுடைய நிலையையும் உணர்ந்து வேதத்தின் அடிப்படையில் உண்மையான கிறிஸ்தவர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த நிலையில் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதைதான் வேதம் தொடர்ந்து போதிக்கிறது. ஆகவே அதை மனசுல வச்சு அதன்படி நடந்துக்குங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம ஜெபம் பண்ண பிறகு இஃப் யூ ஹேவ் எனி க்வெஸ்சன்ஸ் நீங்க கேட்கலாம். நான் ஜெபம் பண்றேன். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த நேரத்தில் கூட மிகவும் கஷ்டமான சிக்கலான ஒரு பகுதியை கவனத்தோடு ஆராய்ந்து பார்த்து அதை விளங்கிக் கொள்ள நீர் உதவி செய்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வேதம் சிக்கலானது அல்ல. சிக்கல்கள் எல்லாம் எங்களுடைய மனதிலும் எண்ணத்திலும் இருதயங்களிலுமே இருக்கின்றன. இருந்த பொழுதும் இந்த பகுதியின் மூலமாக நீர் முக்கியமாக போதிக்கின்ற அந்த போதனையை நாம் அறிந்து கொள்ள நீர் உதவியதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வேதமே விடுதலையாக்கும், அதுவே வெளிச்சம் ஊட்டுகிறது என்று நீர் சொல்லி இருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் உம்முடைய வேதத்தை புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள எங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்படியாக இந்த கொரோனா வைரஸ் பரவி மக்களையெல்லாம் அவர்களுக்கு உபத்திரவம் கொடுத்து கொண்டிருக்கிற காலத்தில் அமைதியாக இருந்து உம்முடைய வேதத்தை தியானிப்பதற்கு நீர் கொடுத்திருக்கின்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமேன்.